தொடராக இன்றைய தினத்திலும் அந்த ஆயத்தை பற்றிய சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எதை நாடுகிறானோ எதை இதயத்தில் போடுகிறானோ அந்த அடிப்படையில் உலகம் படைக்கப்பட்ட வரலாறு, மனிதன் படைக்கப்பட்ட வரலாறு என்பதை பற்றி ஒரு நீண்ட ஒரு வரலாறாக அல்லாஹுத்தாலா திருக்குர்ஆனிலே முதல் வரலாறாக மனிதனுடைய படைப்பை பற்றி ஆரம்பிக்கிறான் என்பதை பற்றி சென்ற வாரங்களிலே சொன்னோம். அதை பற்றி சில நினைவுபடுத்துதல் என்னவென்று கேட்டால், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதி மனிதர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுத்தாலா படைத்து அவர்களுடைய நிலையை நாம் எப்படி வைத்திருந்தோம் என்று அல்லாஹுத்தாலா விளக்குகிறான். அதிலே சொல்லும் போது மலாயிக்கத்து மாரிடத்திலே நாம் கேட்டோம், ஆதமை படைக்கப் போகிறோம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள், பூமியிலே குழப்பம் விளைவிக்கிற ஒரு சமுதாயத்தையா நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹுத்தாலா சொன்னான், நான் ரொம்ப தெரிந்தவனாக இருக்கிறேன், அறிந்தவனாக இருக்கிறேன், நீங்கள் தெரியாதவற்றை நான் தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு ஆயத்துக்கு முற்றுப்புள்ளி. அதற்கு அடுத்தார்போல் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்பு என்ன, அதன் பிறகு நிகழ்ந்த நிகழ்ச்சி என்ன, அதன் அடுத்தடுத்த முறைகளிலே முழு வரலாறாக அல்லாஹுத்தாலா சில சில இடங்களில் மாற்றி மாற்றியும் சொல்லி இந்த இடத்துல ஓரளவு ஒரு குறிப்பிட்ட வரலாறை அல்லாஹுத்தாலா சொல்லி முடிக்கிறார். அந்த இடத்துல இந்த முதல் ஆயத்து இருக்கிறதே ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆயத்தாக, மலாய்க்கத்து மார்களோடு பேசுகிறது போன்றுள்ள ஆயத்தாக இது இருப்பதனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதே போன்று வரலாறுகள் இந்த சமுதாயத்திலே பார்க்கப்படாவிட்டால் இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் என்பதை விளக்குவதற்கும் அல்லாஹுத்தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறில் இருந்து ஆரம்பிக்கிறார். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபூர் துழுவ முடிச்சுட்டு ஏறினாங்க, பயான்ல ஏறிட்டு சொன்னாங்க, நான் இப்போ உலகத்தினுடைய அந்த வரலாறுகள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எப்போது உலகம் எப்போது படைக்கப்பட்டது என்பதை பற்றி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பயன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேசிக்கிட்டே இருந்தாங்க நுகர் வந்துருச்சு, நுகர் தொழு வந்துட்டு திரும்ப ஏறி பேசினாங்க, அசர் வந்துருச்சு. அப்போ அந்த ஹதீஸ்ல வருது, மகரி குறையமோ என்னமோ அல்லது அசரோட முடிஞ்சிருச்சோ, அவ்வளவு நேரம் பேசி முடித்தார்கள். அப்போ அதுல அதுக்கு பின்னாடி எழுதுறாங்க அந்த ஹதீஸினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்னைக்கு வரை என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கொட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வருது. இப்ப ஆரம்பிச்சு சுபூல் ஆரம்பிச்சு, அதுவும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் எடுத்து சொன்னால் ஒரு சின்ன வார்த்தைக்கு இது கணக்குல வால்யூம் கணக்குல நம்ம பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வரலாறை முழுமையாக தங்களுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். என்று கேட்டால் அல்லாஹு தஆலா அவ்வளவு அறிவையும் மொத்த அறிவையும் ஊத்தி து இல்மல் அவ்வலீன உல்லாஹிரி, நான் முன் படைக்கப்பட்ட பின்னே வர இருக்கிற அல்லது பின்படைக்கப்பட்ட மொத்த சமூகத்தினுடைய அறிவையும் ஒன்றாக தரப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஊத்தி து இல்மல் அவ்வலீன உல்லாஹிரி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு இருக்கிறதே முன் உண்டான சமுதாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன் உலகம் எப்படி படைக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்த பத்தியும் அறியும், அதே போன்று பின்காலத்தில் என்னென்ன இருக்கும் எந்தெந்த நிலைமைகள் என்பதை பற்றி அறிவெல்லாம் அல்லாஹுவினுடைய அருள் கொண்டு நான் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன். ஹதீஸ்ல வருது தெளிவா வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் எந்த அறிவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததோ இந்த சமுதாயத்திலே அதனுடைய பிரதிபலிப்பாக சில விஷயங்களை விட்டு சென்றார்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்பை பற்றி அல்லாஹுத்தாலா திருக்குர்ஆனில் எடுத்து எம்புகிற போது முதல் முதலில் மலாய்க்கத்து மார்களோடு எப்படி பேசினோம் என்பதை பற்றி சொல்லுகிறார். இப்ப இதுல இபுன் கதீர் குர்துபி அதே போன்று மற்ற சில தப்சீர்களிலே இதற்கு எப்படி விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள் என்ற சில கருத்துக்களையும் நாம் சொன்னோம். எந்த அடிப்படையில் அல்லாஹுத்தாலா கேட்டார், சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், அதாவது சில மலாய்க்கத்து மார்கள் போராமையின் அடிப்படையில் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தினார்கள், ஆகவே அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்தது, அது அவர்களை கருக்கியது, அது 1000 பேராக இருந்தார்கள் என்று ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டிருப்பதாக இமாம் இபுன் கதீர் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதை எழுதிவிட்டு எழுதுகிறார்கள், இப்படிப்பட்ட ரிவாயத்துகளுக்கு அசலான ஆதாரங்கள் இல்லை, எந்த ஒரு முடிவான ஆதாரங்கள் இல்லை. ஆனா என்ன காரணம் என்று சில பல காரணங்களை இமாம் இப்னு கதீர் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே குறிப்பிடுகிறார்கள். ஏன் அல்லாஹ் கேட்டார், அவர்களிடத்தில் கேட்ட நோக்கத்தை பத்தி தஃப்ஸீர் முஃபஸ்ஸிரீன்கள் பல பேர் தங்களுடைய கிரந்தங்களில் எழுதும்போது பல்வேறு விளக்கங்களை சொல்லுகிறார்கள். அதாவது வேண்டாம் என்று அந்த மலாய்க்கத்துமார்கள் மறுத்ததனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அல்லாஹ் செய்கிற அந்த காரியத்தை மறுக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, முதல் கருத்து நம்ம போன வாரம் சொல்லும் போது சொன்னோம், நாங்களே இருக்கோம், உங்களை உன்னை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ரப்பே. அப்ப நாங்க என்னமோ உங்களை உனக்கு குறை வச்சுட்டோமோ? எந்த அடிப்படையில்? நல்லெண்ணத்தின் அடிப்படையில். நாங்கள் குறை வைத்து எங்கள் அல்லாத ஒரு சமூகம் வந்து இந்த சமூகத்தை உன்னை புகழ்வதா அப்படிங்கிற அடிப்படையில கேட்டாங்க. இன்னும் சில இடங்களிலே வருகிறது, அவர்கள் அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட ஒரு காசான அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவினுடைய அடிப்படையில் அல்லாஹுவை பார்த்து கேட்டார்கள், நீ ஏன் மனித சமூகத்தை படைக்கப் போகிறாய் என்று. தப்சீரினுடைய கருத்தில் இன்னொரு இடத்துல எப்படி எழுதியிருக்காங்க, அல்லாஹு தாலா இந்த மனிதர்களை படைப்பதற்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஜின் வர்க்கங்களை படைத்து வைத்திருந்தான். இது ஒரு வரலாறு. நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹு தாலா ஜின் வர்க்கத்தை படைத்து விட்டான். அந்த ஜின் வர்க்கங்கள் இந்த உலகத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருந்தது. இந்த உலகத்திலே மனித இனம் இப்படி இப்ப எப்படி நம்ம புள்ள குட்டியெல்லாம் பெற்று ஆட்சியாளர்களை நியமித்து ஒரு ஊரில் இருந்து இப்படி எல்லாம் இருக்கமோ, இதே போன்று ஒரு காலத்திலே ஜின் வர்க்க தங்களுடைய ஆட்சியினுடைய பீடமான உலகத்திலே அமைந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, பித்து நாட்டில் பசாதுகள் அதிகமாக ஆகியது, ஹதீஸ்ல வருது. அப்ப ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்க ஆரம்பிச்சாங்க, ஒருத்தர் ஒருத்தர் அநீதம் பண்ணிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். உடனே அண்ணா என்ன செஞ்சான், இபிலீஸை தலைவராக போட்டு, நல்ல விளங்கணும், ஹதீஸ்ல இப்படி வருது, இபிலீஸை தலைவராக போட்டு மலக்குமார்களுடைய ஒரு கூட்டத்தை எடுத்து போய் அவங்களோட போரிட்டுவாங்க அனுப்பினான். அப்ப அந்த மலாயக்கத்துமார்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். வந்து அந்த ஜின் வர்க்கத்திலே யாரெல்லாம் அநீதம் இழைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களிடத்திலே போரிட்டார்கள். ஹதீஸ்ல வருது, இன்ன அவ்வல மன் சகனல் அரத அல் ஜின், முதல் முதலிலே உலகத்திலே தங்கியவர்கள் யார் என்று கேட்டால் ஜின் வர்க்கத்தினர் தான். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சையதுல் முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் இந்த அல்லாஹ்வினுடைய வேத உரையினுடைய வேத வார்த்தையினுடைய உரைக்கு அதனுடைய விளக்கத்திற்கு தலைமையிடத்திலே இருக்கிற இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக இப்னு கதீர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்ன அவ்வலமன் சக்கனல் அருந்தால் ஜின், இந்த உலகத்திலே முதல் முதலிலே குடியிருந்தவர்கள் ஜின் வர்க்கத்தினராக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே பசாத் ஏற்படுத்தினார்கள். வஸபக்கு ஃபீஹா அத்திமா, அவர்கள் இந்த உலகத்திலே ரத்தத்தை ஓட்டினார்கள். வக்தர பஅதுஹும் பஅவா, அவர்களில் சிலர் சிலரை வெட்டி சாய்த்தார்கள். கால ஃபபஅத்துல்லாஹு இலைஹி இப்லீஸ், அதன் காரணமா அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே இப்லீஸை அனுப்பினான். இப்லீஸ ஃபகத்தலஹும் இப்லீஸ், இப்லீஸ் அவர்களை கொன்றான். வமம் அஹு, இன்னும் அவர்களோடு இருந்த சிலரையும் அதற்கு உதவியாளர்களாக இருந்தவர்களையும். ஹத்தா அல்காஹும் பி ஜசீரத்தி புட்டூர் அத்ராஃபில் ஜிபால், ஜசீரா அந்த அதாவது கல்ஃபினுடைய கடரோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிலத்தோடு கடல் சேர்ந்திருக்கிறது. ஜசீரா என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு அரபு நாடுகளுக்கு பூராம் சொல்லுவார்கள். இதனுடைய கடல் பகுதியிலும் அதே போன்று மலையினுடைய ஓரப்பகுதியிலும் அவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து அங்கே போட்டார்கள். சும்மா கலக்க ஆதம், அதற்கு பின் அல்லாஹு தாலா ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை படைத்தான். அதற்கு பிறகு அவர்களே இந்த உலகத்தில் தங்க வைப்பதற்கு முடிவு செய்தான். இப்படின்னு ஒரு ரிவாயத்தில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக இப்னு கதீர் இமாம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே குறிப்பிடுகிறார்கள். இப்ப இதை வச்சு எழுதுறாங்க அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான். அல்லாஹு தஆலா அவர் இது கால ரப்புக்கல் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த உலகத்தில் நான் கலீஃபாவை படைக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க முதல் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா, காலுவா தஜாலு ஃபீஹா, நீ இப்படிப்பட்டவர்களையா படைக்க போகிறாய், மை யுஸ்திது ஃபீஹா வ யஸ்ஃபிகு தீமா, யார் இந்த உலகத்திலே அநியாயம் புரிந்து ரத்தம் ஓட்டுவார்களோன்னு டபக்குன்னு கேட்டாங்க. இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? ரத்தம் ஓட்டுதல் என்பதும் பசாது செய்வதும்னா இவங்களிடத்துல இருக்கும் என்ற கருத்து எப்படி தெரியும்? அப்ப அதுக்கு தப்சீர் எழுதும் போது எழுதுறாங்க, முன் கொண்ட அனுபவம், முன் அவர்கள் போய் போரிட்டு அந்த மக்களை கொன்றார்களே, இதே நிலைமையில் தான் இந்த ஆதமுடைய மக்களும் இருப்பார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், இப்படி இருக்குமா, இப்படி இருக்கலாமா என்ற எண்ணத்திலே அவர்கள் கேட்டார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொன்னான், ஹலீஃபாக்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம். இப்ப இந்த ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னு கேட்டா, ஹலீஃபா என்ற வார்த்தைக்கு நாம் தப்சீர்களிலே பார்க்கும் போது பல்வேறு அர்த்தங்கள் எழுதப்படுகிறது. ஹலஃபா என்று சொன்னால் பின்னால் ஆக்கினான் என்ற அர்த்தம், ஒரு விஷயத்தை பின்னால் ஆக்கி. அரபு மொழியிலே கூட சொல்லுவார்கள், இப்ப அல் மஸ்ஜித் கல்பல் கல்ப ஷாரி, ரோட்டுக்கு பின்பக்கமாக பள்ளிவாசல் இருக்கிறது என்பதற்கு ஹல்ஃபா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். கலீஃபா என்று சொன்னால் பின்னாலே வரக்கூடியவர்கள், சந்ததிகள் என்ற அர்த்தத்தில் இது பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னா, ஹலீஃபா, நாம் அவர்களை ஹலீஃபாக்களாக ஆக்கியிருக்கிறோம். இப்ப இதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, சில முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாங்க, கலீஃபாக்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான் சொன்னான். கலீஃபானா ஒரு கலீஃபான்னு அர்த்தம், ஒருத்தர் பின்னால் வரக்கூடிய ஒருத்தர் கலீஃபா. அப்ப அப்ப அதுக்கு சில வியாக்கியானிகள் விளக்கம் சொல்லுகிற போது, அப்படி அல்லாஹ் அவர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, முழு மனித சமுதாயத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். ஏன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைத்த வரலாறை சொல்லுகிற போது இன்னும் சில ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்றான், அவங்களை படைச்சி அவர்களுடைய முதுகு பகுதியிலே உலகத்திலே கடைசி மனிதர் வரை இருக்கிற எல்லா படைப்பில் மனித படைப்புகளையும் கொண்டு வந்து நாம் சேர்த்தோம். இன்னைக்கு எப்படி தாப்பனாருடைய முதுகிலிருந்து மனிதர் வந்து கொண்டிருக்கிறார்களா, விந்தினுடைய அந்த பிறப்பிடம் எங்கிருந்துன்னு பார்த்தா, இன்னைக்கு கூட சொல்றாங்க, இந்த எலும்பிலிருந்து பிறந்து நேர நம்முடைய அந்த நடு எலும்பு பகுதி இருக்கிறது அல்லவா, முதுகு பகுதி போன், அதன் வழியாக கீழே செல்லுகிறது என்பதும் அதுல குரானினுடைய ஆயத்துகளிலே சில அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பின்னாடி வரும்போது விளக்கம் பார்ப்போம். இப்ப மனிதனுடைய முதுகந்தண்டிலே நாம் இவர்களை வைத்து பாதுகாத்தோம். அப்ப முதுகந்தண்டில வைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சா, முழு மனித சமுதாயத்தையும் அவர்களிடத்திலே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி தான் அப்ப அங்க கேட்டான், நான் உங்களுடைய ரப்பு தானேன்னு. ஒன்னே இல்ல, எல்லாரும் சேர்ந்து இவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்த்து சொன்னார்கள், ஆமாம் என்று, உண்மையிலே எங்களுடைய ரப்பு தான் இன்னும். அப்ப அதை வச்சு சொல்லும் போது சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் அல்லாஹு தஆலா ஹலீஃபா என்று குறிப்பிடவில்லை, எல்லாத்தையும் சேர்த்து பின்னாடி வரக்கூடியவர்கள். ரெண்டாவது இதுல ஒரு கருத்து வருகிறது, ஹலீஃபா என்று சொன்னால் இன்னைக்கு யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பகுதியினுடைய ஒரு அரசர். அவர் என்ன செய்கிறாருன்னா, மிக நீண்ட பகுதி, இப்ப இந்தியாவில வந்து மிகப்பெரிய நீண்ட பகுதியாக இருக்கிறது. அப்ப அதை ஆட்சி செலுத்தணும்னா ஒரு ஆள் உட்கார்ந்து செலுத்துறதுக்கு முடியாது. நம்முடைய தமிழக பகுதிகள் இன்னைக்கு இந்தியாவை பூரா மொத்தமா டெல்லியை தலைநகராக கொண்டு ஆட்சி செலுத்தப்படுகிறது. ஆனா அந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மதுரைக்கு மேல பாண்டிய அரசன்னா, தஞ்சாவூர் சைடு வந்தா சோழ அரசன்னா, அங்க போனா வேற ஒரு அரசன்னா, இப்ப மாறி மாறி பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள்னு மூணு பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய மன்னர்கள், அவர்களுக்கென்று சாம்ராஜ்யம், அவர்களுக்கென்று இது, அவர்களுக்கென்று தனி வழிகள், அவர்களுக்கென்று தனி போங்குகள், இப்படி எல்லாம் இருந்துச்சு. அவர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ கலீபாக்கள் என்று சொன்னால், அரசர் ஒருவராக இருந்து தன்னுடைய நீண்ட பகுதியை ஆட்சி செலுத்துவதற்கு தம்மால் முடியாது என்ற காரணத்தினால் யாராவது ஒருவரை அந்த இடத்திலே கவர்னராக நியமிப்பது, இதற்கு பேர் தான் கலீபா. அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, அரசர் என்ன சொல்றாரோ அதனுடைய பிரதிபலிப்பாக இருப்பார். அரசர் என்ன சொல்றாரோ, இப்ப அல்லாஹ் சொல்றான், கலீஃபத்துல்லாஹ் ஃபில் அர்த், மனிதன் இருக்கிறானே அல்லாஹுவினுடைய கலீஃபாவாக இருக்கிறான் என்று சொன்னா, அப்ப என்ன மனிதன் என்ன செய்வான் என்று கேட்டால், அல்லாஹுவினுடைய முழு பிரதிபலிப்பு வெளியே, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதனுடைய முழு பிரதிபலிப்பாக இந்த மனிதன் உலகத்திலே செயல்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக இருந்தான்னு சொன்னா, அப்ப கலீஃபா என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியதை கொண்டே மிக இன்சான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். உலகத்திலே இன்சானாக நம்ம படைக்க சொல்லவே இல்லை கலீஃபா. ஏன்னு கேட்டா, அல்லாஹுவினுடைய அத்தனை சட்டங்களையும் உலகத்திலே ஜாரியாக்கக்கூடிய தகுதி இவனிடத்திலே இருக்கிறது. அப்படி இருப்பவர்களுக்கு பெயர் தான் கலீஃபாக்களை ஒழுங்கு, வேற யாரும் இல்லை. இது ஒரு கருத்து. அப்ப இன்னும் சில தப்சீருடைய இமாம்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், அதாவது ஹதீஸ்ல வருது, ஆயத்து சில ஆயத்துகளிலே வருது, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், யா தாவூது இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்த், ஓ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உம்மை நாம் இந்த உலகத்திலே பூமியிலே கலீஃபாவாக ஆக்கியிருந்தோம் அப்படின்னு சூரத்துல் பக்ராவினுடைய 30வது வசனத்திலே சொல்றான். இன்னும் சில ஆயத்துகளிலே சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி ஜஅலக்கும் கலாஇஃபல் அர்த், அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இந்த பூமியிலே உங்களை கலீஃபாக்களாக ஆக்கினான் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றான். இன்னொரு வசனத்திலே வரும்போது அல்லாஹ், அவர்களை இந்த உலகத்திலே நாம் கலீஃபாக்களாக ஆக்குவோம் என்ற ஒரு வாக்குறுதி அல்லாஹு தஆலா தருகிறான். என்னுடைய உஸ்தாத் கண்ணியத்துக்குரிய மூலானா, கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஆயத்துக்கு ஒரு அழகான விளக்கம் சொன்னாங்க. கலீஃபாக்கள் என்று சொன்னால் ஆட்சி செய்பவர்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாதி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் புரிகிறார்களோ அவர்கள் தான் பூமிக்கு கலீஃபாக்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரம் மிக்கவர்கள் என்ற வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு யார் உலகத்துல கலீஃபாக்களாக இருக்கிறார்கள், முக்கியமான கேள்வி. இன்னைக்கு யார் உலகத்துல கலீஃபாக்கள், இந்த உலகத்தினுடைய மொத்த தலையெழுத்தை நிர்ணயிப்பவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா, இந்த சமூகம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேறு விதமா இருக்கு. அப்ப ஆயத்து அது ஒரு காலம் இருக்க முடியாது. அப்போ அதற்கு அவர்கள் சொன்ன அந்த விளக்கத்தினுடைய சிறுபகுதி ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஆரம்ப காலத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இந்த இஸ்லாத்தை கொடுத்து அந்த மக்கள் எல்லாம் பின்பற்ற ஆரம்பித்தவுடன் இந்த பூமியிலே அவர்களை கலீஃபாக்களாக ஆக்கினான். உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை திரும்பி பார்த்தது. அதனாலதான் சொல்லும் போது சொன்னாங்க, உமருடைய ஆட்சி எங்க சமூகத்துக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா சும்மா இல்ல, திரும்பி பார்க்க வச்சாங்க. அதற்கு பின் உண்டான உமவியா என்று சொல்லுகிற உமவி பெயரிடது, உமையாக்களினுடைய ஆட்சி காலம், அதற்கு பின் அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம், அதற்கு பின் ஒரு கூட்டத்தினுடைய ஆட்சி காலம், இப்படி போகுது வரலாறு எடுத்து பார்த்தோம் சொன்னா. அப்பாசிய ஆட்சி காலத்தோடு இறங்கு முகம் ஆரம்பித்து விடுகிறது. உமவி எப்போது வந்து உமையாக்களினுடைய ஆட்சி காலத்திலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்பாசிய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய வரலாறை புரட்டி பார்த்தோம்னா இறங்கு முகம் போய்கிட்டே இருக்கு. இப்ப ஏன் இந்த நிலைமை? அதற்கு பின் கொஞ்சம் கொஞ்சமா போய் அதற்கு பின் இஸ்லாம் இஸ்லாத்திற்கு இருந்த அந்த ரியாசத் என்று சொல்லுகிற அந்த லீடர்ஷிப் உலகத்தினுடைய பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டு போயிடுச்சு. அப்புறம் வேற வேற ஆளுகள் வந்தாங்க. அதற்கு பின் சில ஆளுகளை ஆங்கிலேயர்களை அல்லாஹ் தஆலா நியமித்தார். அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, எங்க சாம்ராஜ்யம் இருக்கிறது சூரியன் மறையா சாம்ராஜ்யம். நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது படிக்கிறோம், சூரியன் மறையாத சாம்ராஜ்யம். அப்படி என்ன சாம்ராஜ்யம்னா, நாங்க இங்க ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறோம், இங்கு பகலாக இருக்கும் போது இன்னொரு நாட்டுல இரவாக இருக்கும், அதே நாடு எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அங்க விடியும் போது அதுவும் எங்க கண்ட்ரோல்ல உள்ள பூமி. அப்ப எங்க கவர்மெண்ட் இருக்கிறது ஒரு முடி, அதாவது தூங்காத கவர்மெண்ட், உலகம் முழுக்க எங்களுடைய ஆட்சி தான் இருக்கிறது. அப்ப அதுக்கு அடுத்தடுத்த காலங்கள்ல பார்த்தோம் சொன்னா, இன்னைக்கு வேற வேற உள்ளவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளால் விகித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி? அல்லாஹ் தஆலா கொடுத்த வாக்குறுதி சும்மா இல்லையே, ரொம்ப கட்டி சித்தானது இல்லை. அப்போ அதற்கு அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா கலீஃபாக்களாக ஆக்கினார். எப்படிப்பட்ட கலீஃபாக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செயல்படுத்தக்கூடிய கலீஃபாக்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்தந்த உம்மத்துகளிடத்திலே அல்லாஹ் தஆலா சில சில விஷயங்களை விரும்பினார், அதனால் அவர்களை கலீஃபாக்களாக ஆக்கிவிட்டான். இங்கிலீஷ் காரன் ஆக்கும் போது ஹஜரத் அவர்கள் சொல்லும் போது சொன்னார், இந்த விஷயம் ஞாபகம் இருக்கிறது, ஆங்கிலேயர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய பெரும்பகுதியை ஆட்சி செலுத்தக்கூடிய கொடுத்த காரணமாக நான் வரலாறுகளை திருப்பி பார்ப்பது அவர்களிடத்தில் இருந்து சுத்தம், ரொம்ப நீட்னஸ் உள்ள சுத்தம் இருக்காது வெளிப்படும். அதே மாதிரி அவர்களுடைய கவர்ன் அந்த, அதாவது ஆளக்கூடிய தன்மை, யாராக இருந்தாலும் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் தப்புனா தப்பு தூக்கி இடறாங்க அந்த தன்மை. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நாம் வரலாறுகளே பார்க்கிறோம், நம் ஊரை வந்து திருட்டுத்தனமா பிடிச்சா அப்படிங்கறதெல்லாம் வேற, அவர்களிடத்தில இருந்த கவர்மெண்ட் அந்த ஆளுகிற தன்மை, அதே போன்று அவர்களிடத்தில இருந்த ஒழுங்கு பண்பாடு. இன்னைக்கு கூட பல்வேறு நாடுகளில் நம்ம போய் பார்த்தோம்னா, ஏன்னா பஸ்ல ஏறும்போது நின்று கூட, அந்த ஒரு சாதாரண பஸ்ல ஏறும்போது கூட நின்று ஏறுகிற அந்த ஒழுங்கான. ஆனா நம்ம இன்னைக்கு இங்க போய் நம்ம நைட் பார்க்ல போய் நின்னுட்டு டிரைவர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், வாங்கடான் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க பின்னாடி, எல்லாத்தையும் அப்படியே நிற்க வச்சுட்டு அவர் செருப்பு எடுக்கிறதுல புரியா இருக்காரு. எப்படி இறங்க முடியுமா? முழு ஒரு 50 பேர் வெளியே உள்ளேயும் ஏற முடியாம வெளியே இறங்க முடியாம எப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம். அப்ப அந்த ஆள் அப்புறம் டிரைவர் திட்டின பின்னாடி அந்த ஆள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். பஸ்ல போனா எப்படி போவோம், மெட்ராஸ்ல இருந்து அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு, கம்பியில உட்காந்து போற கூட்டம் தான் நிறைய இருக்கு, சைட்ல உள்ள கம்பியில ஏறி அப்படி உட்காந்து நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. ஆனா அழகா இன்னும் கொஞ்சம் நம்ம கூட சைட தள்ளி கொஞ்சம் டெல்லி சைடு போயிட்டோம் அப்படின்னு அந்த நிர்வாகத்திற்கின்ற சில தன்மைகளை பிரியப்படுகிறான். அது யாரிடத்துல இருக்கிறதோ அல்லாஹ் தஆலா அவர்கள் ஆக்கிடுறான். நம்ம இடத்துல இல்ல, இஸ்லாம் சொல்லுகிறது இப்படி இருன்னு நம்ம ஆய்க்கல, நம்மை நாமை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. அப்ப என்ன செய்யணும், யாரிடத்துல அந்த தகுதி இருக்கிறதோ அல்லாஹ் தூக்கி விடுறான். போ வேற என்ன செய்யறது, சொல்லியும் கூட விளங்காத பிள்ளைக்கு வேற என்ன செய்ய முடியும்? அப்ப பிள்ளை அத்தா சொல்லிக்கிட்டே இருக்காரு, அப்பா டாக்டர் படிக்க வைக்கணும், ஒழுங்கா படி ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, 10வதுல வந்து படிச்சா 12வதுல வந்து பெயிலா போயிட்டான், அவர் என்ன செய்ய முடியும்? உட்காந்து ஒரு நாள் வேண்டாம், ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு அழுகலாம், வேற என்ன செய்ய முடியாது. அதனால இது அவர் தலையெழுத்து யார் யார் நிர்ணயித்துக் கொள்கிறார்களோ அவர்களை பொறுத்தது. இன்று இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட பின்னடைவுக்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்ன நம்ம தலையில ஒரு ஹதீஸ் என்று நினைக்கிறேன், அதனுடைய கருத்தாக இருக்கிறது, அல் இல்மு இல்முல் ஹால். இது ஹதீஸோ அல்லது வேறு வார்த்தையோ என்று யாருடைய பெரியவர்களுடைய வார்த்தையா என்று தெரியவில்லை, சொல்லும் போது சொன்னார்கள், அல் இல்மு இல்முல் ஹால், அறிவு என்று சொன்னால் எது அந்த காலத்தில் இருக்கிறதோ அதுதான் அறிவு. இன்னைக்கு இந்த காலத்துல இஸ்லாமிய அடிப்படையில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு என்னென்ன வளர்ச்சிகள், மீடியா ரீதியா, சேட்டலைட் ரீதியா, இதெல்லாம் இருக்கிறதோ இதை படிக்கிறது பரந்த ஐந்து. எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். இது இஸ்லாத்தினுடைய கடமை என்று புரிந்து கொள்வதற்கு எனக்கு நாம் இன்னும் இன்னவரை நமக்கு காலம் வரல. இது இஸ்லாத்தினுடைய கடமை. இப்படிப்பட்ட இன்னைக்கு கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறது பரந்த ஐந்து, தெரிஞ்சே ஆகணும். தெரியாட்டி மார்க்கத்திலே குற்றம் விளைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு உள்ள கல்வி அது எந்த கல்வி எந்த காலத்திலே இருக்கிறதோ அந்த கல்வியை அந்த காலத்திலே படிப்பது, படித்தே ஆக வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் கோட்டை விட்டதுனாலதான் நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சது இந்த சவுதி பாஸ்போர்ட் எடுத்தாச்சா கொட்டியை கட்டி அனுப்பிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி போன வாரம் இந்த பள்ளியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நம்ம தாவூத் அலி ஹஜ்ரத் அவர்கள் எல்லாம் முடிச்சுட்டு சொல்லும் போது சொன்னாங்க, இது ஓத வைங்க உங்க பிள்ளையில, ரெண்டு பிள்ளைய இருந்துச்சுன்னா ஒரு பிள்ளைய தொடர்ந்து கொடுங்க. இது என்னமோ ஆப்ஷனல் மாதிரி, சில இடத்துல போட்டுட்டு போடும்போது இது ஆப்ஷனல் அப்படின்னு போடுவோம் இன்டர்நெட்ல, இல்ல வேற எங்கேயாவது போய் பாத்தீங்கன்னா இதை நீங்க செஞ்சாலும் செய்யலாம் செய்யாட்டி இல்லை ஆப்ஷனல். அது இது ஆப்ஷனல் இல்ல, எசென்சியல், சமுதாயத்தினுடைய தேவை. நான் சொல்லுகிறேன் ரெண்டு பிள்ளை இருந்துச்சுன்னா ரெண்டு பிள்ளையும் ஓத வைங்கிறேன். அதற்கு எப்படியாவது ஒருத்தரனாலும் கிடையவே கிடையாது, ரெண்டு பிள்ளை இருந்துச்சுன்னா ரெண்டு பிள்ளையும் ஓதவை அப்பதான் உருப்பிடுவேங்கிறேன். ஓத வச்சதுனால யாரும் சமூகத்தினுடைய படிப்பை படிக்க முடியாது அப்படிங்கிற கருத்து இருந்துச்சுன்னா இன்னைக்கு மண்டையிலிருந்து எடுத்துக்கோங்க. என்ன அல்லாஹ் பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை, அல்லாஹினுடைய இப்படி எல்லாம் ஆக்க முடியும் என்பதற்கு அத்தாட்சியா சொல்லுகிறேன். எம்ஏ முடிச்சு எம்பில் முடிச்சு பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாத்துக்கும் உங்களுக்கு நேரடி உதாரணம், நானே முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டுருங்க. அதனால இது முடியுமா முடியாதா, நிறைய எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ நண்பர்கள் ஓதிவிட்டு டாக்டர்களாக ஆகி இருக்கிறார்கள். இன்னைக்கு மெட்ராஸ்ல காலேஜ் வந்துருச்சு. நான் படித்த அந்த கல்லூரி இருக்கிறதே பள்ளப்பட்டியில, யாரும் முடிஞ்சா கரூர் பக்கத்தில் இருக்க பள்ளப்பட்டிக்கு போய் பாருங்க, இன்னைக்கும் இருக்கிறது. அங்கே படிப்பவர்கள் எம்சிஏ படித்துக் கொண்டிருக்கிறார்கள், எம்பிஏ படித்துக் கொண்டிருக்கிறார்கள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு படி மேல போய் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய கிரசன்ட் காலேஜினுடைய வளாகத்திலே உள்ளே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற புகாரியா அரபிக் கல்லூரியில சேர்ந்துதான் படிச்சாகணும். நீ எம்பிஏ பண்ணாதான் கல்லூரிக்குள்ளே சேர்த்துக்குவாங்க ஆலிம் சாக்கோர்ஸுக்கு. அப்போ இது ஆப்ஷனல்லாம் கிடையாது, எசென்சியல். படித்தே அவனும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கடமை. நீ மத்த படிப்பை படிக்கிறதெல்லாம் ஆப்ஷனல், உங்க இஷ்டம் அது. நீங்க டாக்டர் படிக்கணும் படிச்சுட்டு போலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா மார்க்கத்தினுடைய அடிப்படை அறிவை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதே, அது கடமை. இன்னைக்கு அரபி, அந்த ஒரு அரபி தெரியாதனாலதான் இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் குழப்பம். எத்தனை பேருக்கு அரபி இது படு ஏன்னு கேட்டா, நம்முடைய அண்டை மாநிலத்திலே பார்க்கிறோம், பல்லு ஆறாவது வகுப்பில் இருந்து ஆரம்பித்து பிளஸ் டூக்குள்ள அரபியை நல்லா சொல்லி கொடுத்துடுறோம். இன்னைக்கு வந்து நம்முடைய அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரளா மக்கள் எல்லாம் இங்க வந்து கொடி கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம், அவர்கள் படித்திருக்கிற அரபி எப்படியாவது எழுதப்படுத்துகிறார்கள் அரபிய. அடுத்து வந்து ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னாலும் புரியப்படுத்துகிறாங்க. என்ன அவர்களுக்கு அங்கே பல்லு அது பள்ளிக்கூடத்திலே ஆறாம் வகுப்பிலிருந்து வானத்தில் திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை விட கூட போய் ஒரு சகோதரர் பக்கத்துல இவங்க கேட்டா கேட்கும்போது, ஆமா அது இருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தா, அது திரும்ப திரும்ப சொன்னா உங்கள் வீட்டில் ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருந்தா, நான் கேட்கிறேன் எந்த பிள்ளையா இருந்தா என்ன. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆயிரக்கணக்கான மதரசா தமிழ்நாட்டுல வந்துருச்சு, சேர்த்து விடலன்னு சொன்னா நீங்கள் வயற்றிலே இது கங்கை கட்டி கொண்டுதான் தெரியணும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாகுபாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. நான் கேட்கிறேன் அப்படியே மதரசாவே வரலன்னா என்ன செய்ய முடியும், தேவைகள் உங்களை சார்ந்தது, தேவைகள் உங்களை சார்ந்தது. போன் நோக்கியா கம்பெனிக்காரன் முதல்ல போன் போடு, போன் போடும் போது ஒரே ஒரு சிஸ்டத்தை தான் கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்தினான். இன்னைக்கு எதுவரையும் கொண்டு போயிட்டு இருக்கான், அதிலே கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இன்னும் சகல வசதிகள் என்னெல்லாம் அதிலே செய்ய முடியுமோ, இன்னும் படுத்து தூங்குறது கூட ஏதாவது வசதி ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்துவான். தெரியாது எப்படிங்க கேட்கிறவன் அப்படி கேட்கிறான், வேற என்ன செய்ய முடியும், ஏற்படுத்தி கொடுத்தாக வேண்டும் என்ற நிர்பந்தம் அவனுக்கு ஆகிற போது வித விதமா கொடுக்கலாம். அப்படி போட்டோ பிடிக்கலாங்க, வீடியோ எடுக்கலாங்க, ஒரு மணி நேரம் ஜிபிங்கலாம் கணக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். யார் கொண்டு வந்தது, நோக்கியா கணக்கு போடும் போதே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அங்கு போய் நிக்கிற நம்ம கூட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக அவன் செய்கிறான். அதைத்தான் நம்மளும் சொல்றோம், நீங்களும் அப்படி போய் தமிழ்நாட்டில் நில்லுங்க, உருவாக்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், நீங்களும் நில்லுங்க. எங்க பிள்ளையெல்லாம் ஓதி ஆகணும்னு உங்க ஊர்ல போய் நீங்க ஒட்டுமொத்தமா உங்களுடைய பெண்களுக்கு ஓதணும்னு சொன்னா யார் உருவாக்க மாட்டேன்னு சொன்னது. எங்க ஊர்ல இருந்து அங்கிருந்து வந்து வசூல் பண்ணும்போது காசு கொடுக்குறீல, உங்க ஊர்ல அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் வேண்டும்னு விரும்புறது இல்லையா. நம்ம ஊர்ல உள்ள பொம்பளை பிள்ளைகள் நல்லா ஓதி ஒழுக்கமா இருக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்களா, அப்படி யாரும் இருப்போமா. எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைய நல்லா இருக்கு, யாராவது உங்க ஊர் பொம்பளை பிள்ளை எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வரணும், அப்படி போகணும், நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அதற்குரிய தருத்தீவுகள் என்ன செஞ்சு வைக்கணும், கெட்டுங்க ஏற்பாடு பண்ணுங்க, அல்லாஹ் கொடுப்பான். அத்தாயுவின் இத்துமாமும் அல்லா, கால் எடுத்து வைப்பதுதான் உங்களுடைய பொறுப்பு, அதை முடித்துக் கொடுப்பது ரப்பினுடைய வேலை. அதனால் அதற்கு சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு மதரசாவே அந்த கணக்கு வேண்டாம், ரெண்டாவது ரெண்டு பிள்ளைகள ஒன்ன சேர்ப்பா தேவையே இல்லை, ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டையும் சேர்ப்பதற்கு முடிவு பண்ணுங்கள், உங்களுக்கு ரிஸ்க் நீங்க நிர்ணயிக்கிறது இல்லை, அல்லாஹ் கொடுக்கிறார் என்று எல்லாத்தையும் கண்ணியமா தான் வச்சிருக்கான், எல்லாத்தையும் கண்ணியமா தான் வச்சிருக்கான். எம்பிஏ படித்து விட்டு கூட அந்த கல்லூரியில் இருந்து வெளியே வந்த எத்தனையோ பிள்ளைகள் நல்ல காலேஜில் மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல போய்கிட்டு இருக்காங்க. நல்ல நிலைமைகளில் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ரெண்டும் தெரியும், தீனும் தெரியும், துனியாவும் தெரியும். அதனால யாருக்கும் இந்த மோசடியும் வராது. நம்பிக்கையோடு கல் நிர்வாகங்கள் பொறுப்பு ஒப்படைப்பதற்கு தகுதியான மனிதர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் மோசடி செய்ய மாட்டார்கள். படித்து முடிச்சவங்க அதீசம் ஆயத்தும் குரானும் தெரியும் போது எப்படி மோசடி செய்வாங்க? அப்ப நிர்வாகம் நம்பி பொறுப்பு ஒப்படைக்கிறது. அவர்களுடைய இன்னும் 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 மேலே வளர்ந்து கொண்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்தை எதிர்பார்க்கும் போது நீங்க அதனால நீங்க அதற்கு என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய அது காசு கொடுக்கணும்னு தேவையே இல்லை. நம்ம ஆளுக்கு பெருசா பயப்படுறது காசு இருந்து கொடுத்துடணுமோ? தேவையே இல்லை. அல்லாஹ் கொடுத்து நடத்த வைக்கிறான், எப்படியும் நடத்துறான். நீங்க என்ன செய்யுங்க? உங்க பிள்ளை எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு நீயத்து வச்சுக்கோங்க. உங்களிடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் 10வது 6வது 7வது படிக்கிற மாணவர்கள் இருந்தாங்கன்னா என்னுடைய மகனை நான் ஆலிமாக ஆக்குவேன். ஆலிமாக ஆக்குறது சும்மா இல்ல, நல்ல ஆலிமாக ஆக்கி அவர் சமூகத்திற்கும் பிரயோஜனம் உள்ளவராக, நம்ம குடும்பத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவராக. அதாவது அப்படி நாம் ஆக்கினோம் என்று சொன்னால் அதனுடைய பிரயோஜனம் யாருக்குன்னா நமக்கு தான். கடைசி காலத்துல இன்னைக்கு எத்தனையோ அத்தாவையும் அம்மாவையும் வெளியே அடைச்சி விரட்டிட்டு இருக்க நேரத்துல ஒரு மார்க்கத்தை படித்தவர் எக்காலத்திலும் அப்படி ஒரு காரியத்தையும் செய்து விட மாட்டார். இப்படி ஒரு சுயநோக்கம் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இதனால சுயலாபம் என்று கூட அடிப்படையில வைத்துக் கொண்டாலும் கூட அவர்களை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். ஏனென்று சொன்னார், இன்றைய காலத்தினுடைய தேவை அது. ஒரு காலத்துல இருந்துச்சு, ஒரு ஆள் படிச்சாங்க, ரெண்டு ஆள் படிச்சாங்க. இன்னைக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க படிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்து கொண்டு இந்த மார்க்கத்தினுடைய பணியை செய்து கொண்டு முடிய முடியாதுங்க. நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய கடமை. எப்படி மார்க்கத்தை இன்று சொல்லிக் கொடுக்காவிட்டால் நாளைக்கு என்ன நிலையிலாகும் தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கதை, அடிக்கடி சொல்லுகிற ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதாவது முன்னைய காலத்திலே அது என்ன போர் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. சலாஹுத்தீன் அய்யூபி, ஷேக் சலாஹுத்தீன் அய்யூபி, நம்ம போன வாரம் புதுசை பத்தி பேசினமே, அந்த புதுசுக்கு சொந்தக்காரர், அந்த புதுசை சல்ப், அதாவது அந்த சிலுவை போரிலே அந்த அந்த புதுஸ் என்று சொல்லுகிற பைத்துல் முகத்தஸை வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து வரலாற்று பக்கங்களிலே தன்னுடைய பெயரை அழுத்தமாக பதிவு செய்தவர்கள் ஷேக் சலாஹுத்தீன் அய்யூபி. அந்த அவர்களுடைய வரலாறுக்கு கீழே எழுதும் போது ஒரு இடத்துல படித்த ஞாபகம், அவர்கள் எல்லாம் ஒரு நாள் போர் முடிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ எதிராளிகள் கைது செய்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது, கைது செய்து கொண்டு வரப்பட்டிருக்கு எதிராளி. இப்ப கைய காலை கட்டிட்டு எதிராளிகளை வைத்து விட்டு இப்ப அதுல வந்த ஒருத்தர் அவர் எழுதுறார், தன்னுடைய பின்கால வரலாறுல எழுதுறார், நானும் கைது செய்து கொண்டு வரப்பட்டேன், கொண்டு வந்துட்டு என்ன கெட்டி போட்டாங்க. அப்ப நான் பார்த்தேன் நம்ம ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரிதானே இவங்களும் பண்ணுவாங்க. போர் முடித்த பின் நம்ம ஆளுகள் என்ன பண்ணுவாங்களோ, குடி கும்மாளம் ஆட்டம் பாட்டம் பெண்கள் என்ற அதே நிலைமையில தான். ஏன்னா ரிலாக்ஸேஷன், இன்னைக்கு உலகம் அதுக்குன்னு பெரும் பகுதி பணத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி கொண்டிருக்கிறது. அப்படித்தானே போவாங்கன்னு நினைச்சு நானும் இங்க வந்து அமர்ந்து பார்த்தேன். இந்த ஆளுக என்ன செய்யறாங்கன்னு நேரம் ஆகிட்டே இருந்துச்சு, இரவு நேரம் ஆச்சு, சாப்பிட்டாங்க, எங்களை பிடிச்சி கெட்டி ஒரு இடத்துல மொத்தமா கெட்டி ஒரு ஓரத்துல போட்டாங்க. போட்டு முடிச்சுட்டு என்ன செஞ்சாங்கன்னா உட்கார்ந்து அவர்கள் தங்களுக்கு மத்தியில ரவுண்டா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூர்ந்து கவனித்தேன், இவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாளை நடக்க போகிற போரை பத்தியானா கிடையாது, கணக்குல ஜீரோ கடுத்து என்ன சேர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. கணக்கு அல்ஜீப்ரா கணக்கினுடைய தியரம் இப்படி வந்தது என்று சொன்னால் அது எப்படி வரும், இப்படி வந்தது என்று சொன்னால் அது எப்படி வரும்னு இவர்களுக்குள்ளே ஒருத்தர் ஒரு கருத்து சொல்ல இன்னொருத்தர் சொன்னார், அப்படி எல்லாம் அந்த கணக்கு வந்து இப்படி வரும்போது நாளைக்கு காலையில போவோம்னு அடிச்சு போற கூட்ட போனா அங்க பெருங்கூட்டம் நின்றுட்டு இருக்கான், கொஞ்சம் கூட கவலை இல்லாம இந்த ஆளு இதை பத்தி பேசிட்டு உட்கார்ந்தவன்னு அப்படி நான் அரண்டு ஆடி போய் விட்டேன். அப்புறம் காலையில வந்துச்சு, சுபுக நேரம் வந்துச்சு, எல்லாரும் எந்திரிச்சாங்க, தகச்சு தொழுதாங்க, சுபுக தொழுதாங்க, திரும்ப பையத்துக்கு மாடிட்டு போரு கிளம்பிட்டாங்க. இந்த ஆளுகளை பார்த்தோன்னு இவங்கெல்லாம் என்ன மனிதர்களான ஆச்சரியப்பட்டு உடனே நான் அவர்களிடத்தில் பையத்து செய்து அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். என்ன மார்க்கம், அறிவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கம். இன்னைக்கும் கூட வரலாறுல எழுதி வச்சிருக்கான், அந்த ஒன்னையும் சீரோவையும் கண்டுபிடிச்சு கொடுத்த ஆளுக இந்த ஆளுகதான். சீரோவை உலகத்தினுடைய எல்லா கணக்கு அறிவியல் வரலாறு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற அந்த சீரோவை கண்டுபிடிச்ச கொடுத்த ஆளுக இந்த ஆளுகதான் இன்னைக்கும் உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது, அறிவு ஒத்துக்கொள்ளுகிறது, அல்ஜீவரா கணக்குக்கு சொந்தக்காரர்கள் என்று எல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். விஞ்ஞானத்தினுடைய பல்வேறு பகுதிகள், கார்பன் டை ஆக்சைடுனா என்ன, இதே மாதிரி பல விஷயத்தை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை வரலாறு ஒத்துக்கொள்ளுகிறது. உலகத்திலே அறுவை சிகிச்சை என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது. உலகத்திலே மேப்பு போட்டு உலகத்தை இப்படித்தான் அளக்கணும், மேப்பு போட முடியும் இஸ்லாமுடைய உலகத்தை வரைபடங்களிலே வரைய முடியும் என்று முதல் முதலில் சொல்லிக் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை உலகம் ஒத்துக் கொள்கிறது. உலகத்திலே முதல் முதலிலே நாடி பிடித்தால் மனிதனுக்கு எங்கெங்கு நோய் இருக்கும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை உலகம் ஒத்துக் கொள்கிறது. அதே போன்று உலகத்திலே மனிதனுடைய உட்பகுதி இப்படித்தான் இருக்கும், உணவு பகுதி குழாய் என்ன, இப்படியெல்லாம் கண்டுபிடித்துக் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மேப்பு போடுறது ஹராமான வேலை பார்த்து நல்ல நேரத்தில் வேற ஏதாவது பார்க்கலாம். சுபானல்லா சொல்லியிருந்தா நன்மை கிடைச்சிருக்குங்கள? சுபானல்லா சொல்லியிருந்தா அந்த மேப்பு போடுற நேரத்துக்கு சுபானல்லா சொல்லியிருந்தா நன்மை கிடைச்சிருக்காது? யாரையும் போட்டு அறுத்து யாரையாவது கஷ்டப்படுத்தி முதல் முதல் இன்னைக்கு வந்து நல்லா வந்து அதாவது ஸ்டிமுலேட்டட் எரிச்சு கிரிச்சு அந்த நல்ல வெண்ணி தண்ணியில கழுவி கட்டி வச்சு அறுக்கும் போ அறுக்கிறாங்க, அன்னைக்கே இந்த வழி வலிக்குது. இதை முதல் முதல்ல கண்டுபிடிக்கும் போது எப்படி அறுத்திருப்பாங்க? அவங்களுடைய அறுவை சிகிச்சை எப்படி இருந்திருக்கு? எப்படி இருக்கு? ஒரு ஆளை போட்டு கொடுமையா கேன்னு அறுத்து எத்தனை பேரும் மூத்த ஆக்கினாங்களோ தெரியாது. இப்படி எல்லாம் அறுத்து கஷ்டப்படுத்துறதுக்கு நாலு ரக்காயத்து தொழுது இருந்தா நன்மை கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லலாமா? கேட்கலாம்ல. இப்ப வாழுகிற இந்த சமுதாயம் அதையும் செய்யறது கிடையாது. அது நாதரகா சொல்லுவாங்க அப்படின்னு பேசுறான்ல, அதையும் செய்யறது கிடையாது. மொத்தமா எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி டிவி 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 என்ன டிவின்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சகோதரர்களே, இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சோதனையே டிவி தான். கொடுத்துட்டு அவன் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கான். எப்படி நாயம் செல்லா வலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்களோ, கடைசி காலம் வரும், அதனுடைய அலாமத்தாக சில அலாமத்துகளை சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அதிலே ஒரு வீட்டிலே பாடக்கூடிய ஆடக்கூடிய நங்கைகள் எல்லாம் இருப்பார்கள். ஒரு கூட்டம் பாடிக்கிட்டே இருக்கும், ஒரு கூட்டம் ஆடிக்கிட்டே இருக்கும். உடனே சகாபாக்கள் கேட்டாங்க, அப்ப எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்களா? யாரும் சொல்லலாம். என்ன கோடீஸ்வரன் வீட்டில் தான் ஆட்டம் நடக்கும், பாட்டு நடக்கும். ஒரு பங்கு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நீ பாடிக்கிட்டே இருப்பா, இன்னொரு கூட்டத்தில் ஆடிட்டு அவனுக்கு சோறாக்கி போட்டு காசு கொடுத்துட்டு இருப்பான். அப்படிப்பட்ட பெரும் பணக்காரர்கள் அந்த காலத்தில் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, அது வரும். கித்தார்கள் வாசிப்பது, மியூசிக்குகள் கேட்பது எல்லாம் ஒரு காலத்தில் வரும். அப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னு சொன்னா அதுதான் இந்த கியாமத்தினுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எந்த ஆடலுடைய பாடலுடைய மியூசிக் கிட்டார் இல்லாம எல்லா ரூம்லயும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு 1500 ரூபாய் கொடுத்து ஒரு பெட்டி வாங்கி வச்சா முடிஞ்சு, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடுறோம். ஆடலும் பாடலும் அதே போன்று வேற என்னெல்லாம் இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து கொஞ்ச நேரத்தில் எல்லா மண்டையும் காலி பண்ணிடுறான். எவ்வளவு பெரிய சோதனை! முஸ்தபாதரத் அவர்கள் பேசும்போது கூட மிகப்பெரிய வருத்தப்பட்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு இந்த போடக்கூடிய அதாவது நாடகங்களுடைய பிரதிபலிப்பாக தமிழக பெண்களிடத்திலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி விட்டார்கள். பல்வேறு பிரச்சனை, மனோரீதியான பிரச்சனை, இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து கூப்பிட்டு உட்கார வச்செல்லாம் பேசி தீர்க்க முடியாது. அவ்வளோ யோசிக்கணும் இந்த விஷயத்தை. ஒரு பத்திரிகையில படிக்கும் போது படித்த ஞாபகம், ஒரு சின்ன வயது பெண், 10வது படித்த பெண், வீட்டில இருக்கிறார், பெற்றோர்கள் இல்லை. அந்த நேரத்தில் தாத்தா கூட இருக்காரு, பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்க்கணும்னு அது கிளம்பி இருக்கு. இவரு உடனே கூப்பிட்டு சொல்லிருக்காரு, நான் மட்டும் தானம்மா தனியா இருக்கேன், என்னை விட்டுட்டு போயிடாத, இங்கே இருமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. போவாத போவாத, நாடகத்தை நாளைக்கு பார்க்க முடியவே முடியாது. இந்த நாடகத்தை என்ன எப்படி பார்க்காதுன்னு சொல்லலாம்னு அது சண்டை கொடுத்தே இருந்திருக்கு. கடைசியில போகல இருந்துருச்சு, அழுதுகிட்டே படுத்துட்டு காலையில எந்திரிச்சு ரூம்ல பார்த்தோம்னா நாண்டு கூட தொங்கிருச்சு பேன்ல. நாடகம் பார்க்காது முஸ்லீம் திருச்சியில இதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலா ஒரு மனிதனை மாற்றுவது இருக்கிறதே. நம்ம அடிக்கடி சொல்லுகிற மாதிரி அந்த பத்திரிகையில எழுதுகிற போது எப்படி எல்லாம் எழுதி மாற்றி இருக்கிறார்கள். ஏன்னா மனசை எங்கேயோ மாறி போயிடுவான், தெரியாது, புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு அதை பார்த்துட்டு அந்த நாடகத்தை பார்த்து 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 காலையில எந்திரிச்ச உடனே என்ன வேலை இருக்கும்? ஒண்ணு இருக்காது, சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு இப்படி மோட்டை பார்த்துட்டே உட்காந்துருப்பா. நம்ம வீட்டுக்காரர்களும் இப்படித்தானோ, அப்படி போயிருவாங்களோ, இப்படி வந்துருவாங்களோ, அங்க ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குமோ, இங்க ஏதாவது படம் ஓடுமோன்னு முடிஞ்சு 3வது நாள் கொஞ்சம் ஒரு மாறி வந்தா கூட என்ன ஒரு மாறி இருக்கலன்னா பலா முசீபத்து அங்கிருந்து ஆரம்பிக்கும். முடிஞ்சு போச்சு. அழகா முன்னாடி சொல்லும் போது சொல்லுவாங்க, எல்லா ஊர்லயும் குர்ஆன் ஓத சத்தம், அது தஸ்பி செய்யற சத்தம், தொடுகிற சத்தம், மசாயில் கேட்கிற விஷயங்கள் எதுவும் சுத்தமா சாப்பிட்டா. நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம், யாராவது முடிஞ்சிச்சுன்னா உங்க ரூம்ல இருக்கிற டிவி இருக்கு, டிவியை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கரெக்டா இன்னைக்கு மகரிவில இருந்து நாளைக்கு மகரி வரை டிவி போடாம இருக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணி டிவி போடாம இருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குது அதுல என்ன பண்றதுன்னே புரியாது. இவ்வளவு நேரம் கிடைக்குது இல்ல, நம்ம என்ன பண்றது? இப்ப குளிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கண்ணா, சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லைங்கண்ணா, என்ன நடக்குதுன்னே தெரியல. போய் உட்காந்தா முன்னாடி உட்காந்தா மணி 11 ஆயிருது, வாரம் உங்க அடிச்சு படத்தம் திரும்ப தான். சகோதரர்களே, உங்களால் இந்த சமுதாயத்திற்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. உங்களால் அல்லாஹ் முத்தாரா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லும் போது, அல்லாஹ் முத்தாலா திருக்குறான்ல சொல்லும் போது சொல்றான், என்ன மனிதர்களா இருக்கணும்னு திமுற நீ மாட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா, நொடி பொழுது அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு புது உருவத்தை, புது ஒரு சிந்தையை கொண்டு வருவோம். அது எப்படி இருக்குன்னு தெரியாது, மனித மாதிரி மூக்கு நாக்கு காது கண்ணு இருக்குமானு தெரியாது, அல்லது அதனுடைய படைப்பினம் வேறு மாதிரி மனிதனை விட சிறப்பாக இருக்குமானு தெரியாது. ஒரு புது உருவத்தையே, புது வடிவத்தையே, புது ஒரு ஒரு உயிரையே நாம் கொண்டு வருவோம். இது அல்லாஹ்வுக்கு பெரிய காரியம் இல்லை. இன்ன அல்லாஹ் லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா வையுறு மாபி அம்புசையும், அல்லாஹ் எந்த ஒரு கூட்டத்தாரையும் மாற்றத்தை கொண்டு அல்லது அவர்களுடைய பாதைகளை மாற்றி விடுவதில்லை. எதுவரை என்று சொன்னால், அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கிறவரை, அவன் தாங்களே மண்ணை போட்டுக்கிறவரை அல்லாஹ் எதுவும் செய்யறதில்லை. நேர்வழிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கரெக்டா கோட்டை கழிச்சு கொடுத்து போய்கிட்டே இருக்கிறான். இவங்களா போய் நான் இப்படித்தான் இருப்பேன் அடம்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த வழி அல்லாஹ் தாலா காட்டி கொடுத்துறான், போய்கிட்டே ஓன் தலை நீ மண்ணை வாரி போடு, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது மண்ணுன்னு தெரியாது, நம்ம தலையில தான் வாரி போடுறோன்னு தெரியாது, இது என்றைக்கு தெரியுமா தெரியும், ஆத முதல் கடைசி மனிதர்கள் வரை அங்கே நிறுத்தி வைத்து அங்க அப்படி பிடிச்சு நம்ம நரம்புகள் உருவப்படுகிறவோ, அடாடா அந்த அளவு கூட போயிருந்திருப்பமே, இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில ஆகிவிட்டமே, இது மோசடியே மோசடி இல்லை. உலகத்துல இருந்தா பொருளாதாரமா அல்லது அறிவா உடம்பா ஏதாவது டாக்டர்கிட்ட காட்டி அல்லது கடன் வாங்கி ஏதாவது செஞ்சுக்கலாமே, இன்னைக்கு எதுவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காலிதீன காலிதம் முஹல்லதம் பீஹா, போயிட்டு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், நரகத்திலே 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வெந்துட்டு வாங்கன்னு சொன்ன பின்னாடி 20 ஆண்டுகளா என்ன தெரியும் துபையில் இருக்கிறது கூட 2 நாள் ஆனது மாதிரி, 1 வாரம் ஆனது மாதிரி இருக்கும். ஊருக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட எப்ப வாப்பா வந்தியன்னு ஒருத்தர் கேட்டேன், அரை மணி நேரம் தான் அது இருந்து ஊர்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு நாள் இருந்தீங்க? 1.5 மாசம் இருந்தேன், அரை மணி நேரம். அப்ப அவங்க அங்க சொல்லுவாங்களா, நாங்க 2-3 நாள் நம்ம உலகத்துல இருந்தோம், 80 வருஷம் வாழ்க்கை வளர்ந்து போட்டு, அப்ப அள்ளி உள்ள 80 வருஷம் உள்ள தள்ளனா எப்படி இருக்கு, அப்ப இந்த இவ்வளவு பெரிய வாழ்க்கையே 1 நிமிஷம் 1 நாள் 2 நாள்னு கேட்டா, அப்புறம் அங்க தூக்கி உள்ள போட்டா என்ன நடக்கும்? சோதனைகளை யோசிக்க வேண்டும். இது உள்ள வாழ்க்கை, நம்முடைய நாம் நம்முடைய அறிவுகளால் திருப்பப்பட்டிருக்கிறோம், இது உள்ள வாழ்க்கை. இன்னும் நிறைய என்ன என்ன என்னெல்லாமோ நடக்க இருக்கிறது சமூகத்தில, இதுக்குள்ளே இந்த காலம் இப்படி சமூகம் ஆகிவிட்டது என்று சொன்னால் எச்சரிக்கை, எல்லாருக்கும் பயப்படணும். அதனாலதான் சொல்றோம், இந்த சமுதாயம் இதே நிலைமையில போச்சுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுடைய குழந்தைகளை அத்தனையே நீங்க MBBS படிக்க வைங்க பிரச்சனையே இல்லை, இன்ஜினியரிங் படிக்க வைங்க பிரச்சனையே இல்லை, அடிப்படை கல்வியாக இருக்கிற இந்த இஸ்லாத்தினுடைய அகீதா என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அரபி என்ன படித்து அர்த்தம், இந்த அளவுக்கு ஒரு மகனை கொடுத்தா போதும், ஒன்னும் பெரிய தேவையில்லை. இந்த அளவுக்கு இன்றைக்கு கூட தமிழகத்தில் நான் படித்த அந்த பள்ளப்பட்டியில இருக்கக்கூடிய ஜாமியா உசூத்துல் ஹசனா முதல் முதல்ல ஸ்டெப் எடுத்து வச்சு கம்ப்யூட்டர் கொண்டு வர்றதுக்கு, டைப்பிங் அடிக்கிறதுக்கு, வெளியே போய் படிக்கிறதுக்கு. நான் படிக்கும் போது என்னோடு படித்த மாணவர்கள் எல்லாம் பிகாம் எம்காம்னு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு MBA படித்த மாணவர் என்னோடு படித்தார், இலங்கையை சார்ந்தவர். அப்போ முதல் முதல்ல ஸ்டெப். இன்னைக்கு பல்வேறு கல்லூரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான கல்லூரிகள் இந்த எஜுகேஷனல், எது இன்னைக்கு உலகத்தில் எந்த எஜுகேஷன் இருக்கோ அதையும் சேர்த்து உள்ள நுழைக்கிறதுக்கு திட்டம் போட்டு நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். தேவை, நீங்க போய் கொடுக்கிற பிரஷர்ல தான் இந்த சமுதாயம், இந்த ஆலி உலமாக்களுடைய சமுதாயம் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரியும். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கணும், மக்காவுக்கு போயிருந்தேன், ஹஜ்ஜுக்கு போயிருந்தப்போ, இதுல உம்ராவுக்கு போயிருந்தப்போ, அங்க ஒரு நேரத்துல அவசரத்துக்காக வேண்டி ஒரு எதிர்த்தாப்புல இருந்த ஹோட்டல்ல ஒரு ரூமுக்கு போனேன் பொது சேரத்துக்கு. அப்ப அங்க அது இலங்கையை சார்ந்த ஸ்ரீலங்காவை சார்ந்தவர்களுடைய ரூம் போய் உண்டுகிறதுக்கு வந்தோம்னா அவர் சொன்னார், ஆலிசா வந்திருக்காங்க, தஜ தொழுவு முடிச்சு உடனே தஜ தொழுவு முடிச்சு போய் ஒது செஞ்சுட்டு வந்துடுவோம். அனுசா வந்திருக்கா, வாங்க வாங்க உட்கார்ந்து ஆலிசா, ஒரே ஒரு சந்தேகம் ஒண்ணு கேட்கணும், ஒருத்தர் ஆரம்பித்தார் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு, சரி நீங்க ஏதோ ஒரு சந்தேகம் கேட்க போறாரு சொல்லுங்களேன், பதில் சொல்லியாச்சு. உள்ள ஒருத்தர் அந்த ரூமுக்கு அந்த சைட்ல படுத்து கிடந்தார், உடனே வேகமேகமா பெட்டெல்லாம் அள்ளி அந்த போட்டு அங்கே இருந்தார். ஏன்னா ஆலிசாவா, அது எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்கு, உம்ரால இந்த இப்படி சுத்தும் போது அது செய்யணும்ல என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை கேட்டார். சரினு அவருக்கும் பதில் சொன்னேன். உடனே இந்த சைட்ல உட்காந்துருக்கவர் இன்னொரு சந்தேகம் கேட்டார். சரி, இடையில கேட்டுட்டே இருந்தவரை எந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. ஒரு ஆள் முடிச்சு போச்சு பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரோட எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா, போய் பக்கத்துல இருக்கக்கூடிய 5-6 ரூம்பை தட்டி எல்லாத்தையும் ஒரு 20 பேரை கூட்டிட்டு வந்தாரு. ஆலிசா வந்திருக்கா, சந்தேகம் கேட்கலாம், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு 20 பேர் மொத்தமா ரூம்பே அடைஞ்சு போச்சு. கேட்டுக்கிட்டே இருந்தா சுபுக்கு வாங்க சொல்லிட்டா, நான் தானே அடப்பாவே போயிருந்தாலும் ஒரு 6 பூச்சு ஓதிருக்கலாம், சுபு வரையும் கேட்டுக்கிட்டு இருந்தா. ராஜத்தூர் 2:30 முடிச்சதுல இருந்து 2:30 வந்திருப்பேன், 2-3 வந்திருந்தாலும் 5 வரை ஓடிக்கே இருக்கும் அவங்க சந்தேகம். அப்ப எவ்வளவு சந்தேகத்தை சமூகம் சுமந்து கொண்டிருக்கிறது, ஒரு 2-3 இவ்வளவு சந்தேகத்தை உள்ள வச்சுக்கிட்டு பல பேர் இது இப்படிலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவங்களா ஒரு முடிவு பண்ணி மார்க்கம் இப்படிலாம் இருக்கலாங்க? இதெல்லாம் எந்த ஆளின்சாட்ட போய் கேட்டு என்னைக்கு நிவர்த்தி பண்ண போற சந்தேகம் எப்படி முடியும்? அன்னைக்கு சொல்லும் போது அழகாக சொன்னார்கள், கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சைஃபுத்தீன் ஹஜ்ரத் இங்க வந்திருந்த போது பள்ளியாசல்ல ஒரே ஒரு நாள் கேள்வி கேட்கறதுக்கு டைம் திறந்து விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நுகர் தொழுது ஜும்மா ஜும்மா அன்னைக்கு ஜும்மா தொழுது முடிச்சதுல இருந்து அசருக்கு பாஞ்சோரம் 3:30 வரையும் கேட்டுக்கிட்டு இருந்தா ஹஜ்ரத்துங்க அது ஒருத்தர் 3 அதிகபட்சம். தாவூதர் எதிர்த்து எவ்வளவோ சொல்லி, எப்பா கொஞ்ச நேரம் உட்காருங்களேன், 1:30 முடிச்சிடலாம் நம்ம எப்படியாது, நீ போய் அப்புறம் வந்து அப்பா கடை சாப்பாடு சாப்பிடலாம் இல்ல தூங்கணும்னா தூங்கலாம் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி கேள்வியும் கூட மற்ற ஆயத்துக்களை வைத்து பார்க்கும் போது படிப்படியான சமூகமாக நாம் உங்களை ஆக்கி வைத்தோம், படிப்படியான சந்ததிகளை கொண்ட ஒரு சமூகமாக நாம் உங்களை ஆக்கி வைத்தோம் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய அறிவுங்க. அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒரே நேரத்தில் ஆக்கவில்லை என்பதற்கு குர்ஆன் சொல்லித்தருகிற ஆதாரம், குர்ஆன் சொல்லித்தருகிற அறிவு, வரலாற்று பூர்வமான அறிவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அன்னைக்கு எல்லா ரூஹுகளையும் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருந்தா அப்படி உலகத்துல வர வச்சு எல்லாரையும் ஒரே நேரத்துல பிறக்க வச்சு அப்படி ஒரே நேரத்துல அல்லாஹ் அழிச்சிடல. அதற்கு அதே மாதிரி இந்த டார்வினுடைய பரிணம கொள்கை சொல்லுகிறார்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆரம்ப காலத்தில் அமீபாவாக இருந்து வளர்ந்த மனிதன் குரங்காகி குரங்கு மனிதனாகி எதுன்னு. அதுக்கு அல்லாஹு தஆலா இதுல பதில் சொல்லுகிறான், அப்படி குரங்கு மனிதனாகி இருந்தது என்று சொன்னால் அதற்கென்று ஒரு அடுத்த கட்ட நிலைமை இருக்கும், இன்னும் வேற ஏதாவது ஒரு நிலைமைக்கு போகணும்ல, மாறிக்கிட்டே இருந்தது ஒரே நாள்ல முடிஞ்சிருமா? முடியாது. அப்ப அது வேற நிலைமைக்கு போக வேண்டும், அப்படி போவதற்கு வழி இல்லை. மனுஷன் மனுஷனாதான் இதுவரையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால இந்த ஆயத்தை வைத்து பார்க்கும் போது சொல்றான், அப்படி வந்திருந்தார்கள் என்று சொன்னால் ஜின்ஸு ஜின்ஸா வேற ஜின்ஸாக போக வேண்டியிருக்கும். அல்லாஹ் சொல்றான், அப்படி எல்லாம் ஜின்ஸாகலாம் நம்ம ஆக்கல, ஒரு மனிதனுடைய தலைமுறைக்கு அடுத்து இன்னொரு தலைமுறையை நாம் ஆக்கி இருக்கிறோம். அடுத்து திருமணம் முடிக்கிற நோக்கத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, இன்னைக்கு வந்து திருமணங்கள் ஆடம்பரமா பல விதங்கள்ல நடக்குது, பல நோக்கங்கள்ல நடக்குது. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா வாலிபர்களை கூப்பிட்டு திருமணத்தை பற்றி கேட்டோம் என்று சொன்னால் அது ஆசையை தணிக்கிற ஒரு இடம் தான். அதனாலதான் அழகா சொல்லும் போது சொல்லுவாங்க, முதல் குழந்தைகள் எல்லாமே இச்சையில் பிறந்த குழந்தைகள், 2வது குழந்தை இருக்க ஆசைக்கும் இச்சைக்கும் இடையிலே பிறந்த குழந்தை, 3வது குழந்தைகள் தான் மனிதன் கொஞ்சம் நின்று யோசிப்பானா, அதெல்லாம் அந்த இச்சை ஆசை இசையெல்லாம் முடிஞ்ச போனா பின்னாடி கொஞ்சம் நின்று யோசிப்பானா இப்ப நம்ம என்ன செய்யணும், நல்ல ஒரு தலைமுறை நல்ல ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய மனைவியோடு சேருகிற போது நல்ல அறிவிலே சிறந்த குழந்தைகள் கிடைக்கிறது. அதனால ஏன் அப்படி, ஆமா அப்ப இச்சையில பிறந்ததுன்னா கேவலமா இருக்கு அப்படின்னு கேட்க கூடாது. அந்த தூண்டுதல் இல்லை என்று சொன்னால் மனிதன் சமூகம் வளர்ந்திருக்காது. இந்த ஆயத்திலிருந்து அந்த அறிவை எடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மனிதனை உலகத்திலே படைத்தது சந்ததிகளை உருவாக்க, சந்ததிகளை உருவாக்குறது என்னமோ நம்ம ஜாலியா போயிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு மட்டுமல்ல, நீங்கள் அல்லாஹ்வினுடைய இந்த உலகத்தினுடைய உண்மையான அந்த எந்த அடிப்படையில் இது சுழன்று கொண்டிருக்கிறதோ அதற்கு நீங்கள் உதவி புரிந்தீர்கள், மிகப்பெரிய காரணம். அப்படி ஒரு சந்ததி அப்படி மொத்தமா நின்றுச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும், எல்லாரும் அப்படி எப்படி நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த சந்ததியே ஜென்ரேஷனே உருவாகலன்னா உலகத்துல என்ன நடக்கும், முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா ஒருவருக்கு பின்னால் ஒருவர் வரக்கூடிய சந்ததிகளாக இந்த மக்களை நாம் ஆக்கி வைத்தோம், ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அப்படி வர்றதுனால. அப்ப அதனால திருமணங்கள் என்பது இந்த நோக்கத்திற்காக அமைக்கப்படக்கூடியது. அல்லாஹ்வினுடைய சந்ததிகளை கலீபாக்களை உலகத்திற்கு நாம் பெற்றுக் கொடுக்கிறோம் என்ற அந்த எண்ணத்தோடு நடக்கிற போது அதிலிருந்து கிடைக்கிற பிரயோஜனங்கள் மிகப்பெரிய பிரயோஜனங்களாக இருக்கும். இது இசைக்கு உரிய அடிப்படையிலே மட்டும் கிடைப்பதல்ல, இது வாலிப சமூகம் விளங்க வேண்டும். வாலிப சமூகம் நோக்கம் என்ன என்பதை இஸ்லாம் சொல்லி தருகிற கருத்து. அப்ப நாம் கலீஃபாக்களாக ஆக்கிறோம், உலகத்திலே பிரதிநிதிகளாக நாம் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொன்னான். இன்னொரு முக்கியமான விஷயம், தப்சீர்ல எழுதும் போது எழுதுறாங்க சொல்லிட்டு, அதாவது அல்லாஹு தஆலா மலக்குமார்கள்ட்ட கேட்டாமாரு இந்த மொத்த ஆயத்தினுடைய இன்னும் பின்னாடி போகக்கூடிய இந்த தொடர் சம்பவத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹு தஆலா இதுல மலக்குமாரை என்னமோ கூப்பிட்டு வச்சு கேட்ட மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி காமிக்கப்பட்டிருக்கு. இப்படி அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிட்டு கேட்டதாகவும் அதுக்கு அவங்க பதில் சொன்னதாகவும். இப்ப இதுல ஒரு தஃப்ஸீருடைய இமாம் எழுதும் போது அதை பற்றி எழுதுகிறார்கள், இது மஷ்வராவினுடைய அடிப்படையில் இருக்கிறது. மஷ்வரா, மஷ்வரானா கலந்தாலோசனை செய்வது, கலந்து கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வது. இப்ப இந்த மஷ்வராக்கள் ரெண்டு நேரங்கள்ல நடக்கும், மஷ்வராக்கள் ரெண்டு நேரங்கள்ல நடக்கும். எப்போது என்று சொன்னால், முதல் காரணமாக சொல்லுகிறார்கள், நமக்கு அந்த துறையை பத்தி தெரியாதோ, எந்த துறையை பத்தி நமக்கு தெரியாதோ அதுல இறங்க போறதுக்கு முன்னாடி மனுஷன் என்ன செய்யறான், அதை யாருக்கு தெரியுமோ அவர்த்த போய் கேட்பான். அது மனிதனுடைய இயல்பு, தனக்கு இல்மி இல்லைன்னு ஒத்துக்கிறது, அதை பத்தி நமக்கு தெரியாது, அதனால தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டு அதுக்கு பின்னாடி இது செய்யலாம். ஒரு நண்பர் கூட அழகாக சொல்லும் போது சொன்னார், அதாவது தமிழ்நாட்டுக்கு போனேன், காசு நிறைய வச்சிருந்தேன், இன்னமேட்டு துபாய்க்கு வர வேணாம்னு முடிச்சுட்டு போயிட்டேன். தமிழ்நாட்டில் போய் என்னமாவது பண்ணலாம் நம்ம தொழில், இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஆசை, ஆனா வெளியே சொல்ல முடியாது. ஏதாவது போய் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு அங்கே இருந்துட்டானா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, மக்கள் கூட போ, மனைவி மக்களோடு இருந்து கொள்ளலாம்ங்கிற ஆசை பல பேருக்கு இருக்கு, கையில காசு இருக்கு, ஆனா போய் பாப்பாங்க. இப்படி பார்த்துட்டு தமிழ்நாட்டு சூழ்நிலை சரியில்லைன்னு அடுத்த பிளேட் பிடிச்சிங்க வந்து இறங்கிடுவாங்க. தாவரத்துக்கு கூட ரொம்ப நாளாக சொல்லியிருக்கா, ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களை அங்கே தொடங்கி பிசாமல் இந்தியாவில் இருந்துடலாம். ஏன்னா அவங்க பெரிய வியாபார குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், வியாபாரத்தை கறந்து கொடுத்த ஒரு பெரிய மகான். அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு போய் உட்காந்துடலாம். இவர் என்ன செஞ்சிருக்காரு, போய் பார்த்துருக்காரு இன்னைக்கு எந்த ஃபீல்டில் நல்லா இருக்கான்னு பார்த்தா ஒரு ஃபீல்டு நல்லா போய்கிட்டே இருக்கு. உடனே டவார் உடனே கடையை போய் அந்த ஃபீல்டை போட்டாச்சு, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இந்த அடிப்படையில் மலக்குகள்கிட்ட கேட்டிருக்க மாட்டான் இந்த அடிப்படையில். ஒரு காலத்திலும் அல்லாஹு தஆலா இவங்களை பத்தி தெரியாம மலக்குமார்களுக்கு தான் முழுக்க முழுக்க தெரியும் சொல்லிட்டு மலக்குமார்களை கூப்பிட்டு இவங்களை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிலே அல்லாஹு தஆலா இல்லை, அவனுடைய இல்மு பரிபூர்ணத்துவம் வாய்ந்தது. அடுத்து அதே நேரத்தில் ஹதீஸ் ஆயத்துகளிலே சொல்லும் போது அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலாவினுடைய நிலைமைகளை பத்தி ஆயத்துகளிலே வருகிறது, அதாவது செயலை பற்றி கேள்வி கேட்பவர்கள் யாருமே கிடையாது. நினைச்சதை செய்வான், திடீர்னு பூகம் வந்துச்சு, 100,000 பேர் போயிட்டான்னா யாராவது போய் உடனே ஒரு கோர்ட் போட்டு இன்னைக்கு வச்சு கேட்கிறாங்க இல்லையா, நீ எப்படி அவர்களை கொள்ளலாம், அதனால் நாங்களே உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறோம் நீ இப்படி என்று அப்படின்னு சொல்லிட்டு அல்லா இடத்துலாம் யார் இருக்கு, லா யூஸ் அல்லு, அவனை பற்றி யாரிட யாரும் அவன்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது, ஓகும் யூஸ் அல்லு. ஆனால் இந்த மனிதர்களை அல்லாஹ் பிடித்து நிறுத்தி வைத்து கேட்பான், அப்ப அவ்வளவு தகுதிக்குள்ளவன். அப்ப இவங்க அவர்களிடத்திலே அந்த தகுதியினுடைய அடிப்படையில் அல்லாஹு தஆலா கேட்டிருக்க மாட்டான், இல்முல குறை என்ற தகுதியிலே கேட்டிருக்க மாட்டான். ரெண்டாவது என்ன கருத்து எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா, யாரிடத்திலே மஷூராக்கள் நடத்தப்படும்னா சொன்னா, ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், 10 பேர் ஷேர் ஹோல்டர். அப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் எடுக்கலாம் நினைக்கிறார், அல்லது ஒருத்தருக்கு வேற ஏதாவது இந்த தொழில விடலாம், ஒரு ஒரு பகுதியை டெண்டர் விடலாம் நினைக்கிறாருன்னா அவர் சுயமாக அதை செய்ய முடியாது. ஒரு 1,00,000 ரூபாய் பேங்க்ல இருந்து எடுக்கலாம்னாலும் அவர் சுயமாக எடுக்க முடியாது. ஒரு 3 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுவாங்க, நீங்க 3 பேர்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் 1,00,000 ரூபாய் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்படி தனித்தனியா யார் வேண்டாலும் எடுத்துக்க முடியும்னா மொத்தமா ஒரே நைட்ல ஒரே ஆள் கையெழுத்து போட்டு அத்தனை மனத்தையும் சுருக்கிட்டு போயிருவான். அதனால கூட்டாளிகள் தான் எல்லாமே, எல்லாம் பங்குதாரர்கள் தான், நம்பிக்கை கிடையாது. அப்ப அவர் செய்யும் போது என்ன செய்வார், அதிலே தனிப்பட்ட முறையிலே ஒரு மனிதன் முடிவு செய்வதற்கு உரிமை கிடையாது, எல்லாரையும் கூட்டம் கூட்டி, அப்ப நான் இப்படி ஒரு புதுசா இந்த பிசினஸ்ல இருந்து இப்படி ஒரு வழி எனக்கு கிடைச்சிருக்கு, இதை செய்யலாம்னு ஆசைப்படுறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் கேட்டாவும், இது நியதி. இந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா கேட்டிருப்பானா அப்படின்னு பார்த்தா தேவையே கிடையாது. மலக்குமார்கள் எங்க இருந்தாங்க, ஹதீஸ்ல வருது. ஒரு ஹதீஸ்ல சொல்லும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது முதல் முதல் அல்லாஹு தஆலா நாளிலே படைத்தான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளா வருது, எப்ப படைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமையிலே அல்லாஹு தஆலா புதன்கிழமையிலே அல்லாஹு தஆலா ஜின் வர்க்கத்தை படைத்தார், புதன்கிழமையிலே படைத்தான், வியாழக்கிழமை அன்னைக்கு ஜின் வர்க்கத்தை படைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜும்மா அன்னைக்கு படைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸில் நமக்கு இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகிறது. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவர்கள் அல்லாஹினால் படைக்கப்பட்ட ஒரு அடியார்கள், அல்லாஹினுடைய படைப்பினங்கள். அப்ப இவங்கள்ட்ட போய் அப்படி கேட்க முடியுமா அப்படின்னா அதுவும் தேவை கிடையாது. அப்போ மூணாவது ஒரு முடிவு சொல்லுகிறார்கள். இன்னொரு விஷயம் மஷோராவுக்கு உள்ளது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பார்லிமெண்ட். இன்னைக்கு தமிழகத்தில டெல்லியில இருக்கிற பாராளுமன்றம் இருக்கிறது. அந்த பாராளுமன்றத்தில வைத்து எந்த ஒரு மசோதாவும் நிறைவேற்றப்படுவதற்கு இத்தனை பேரிடத்துல ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் வச்சிருக்கான். அத்தனை பேர் ஓட்டு போட்டாதான் மசோதா நிறைவேறும். அது மக்களினுடைய அடிப்படை உரிமையாக இருந்தாலும் கூட எவனாவது ஒரு பத்து பேரு அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. இது நல்ல செயல்னு எல்லாருக்கும் தெரியுது. அதே அடிப்படையில கொண்டு வரப்படுது. 50% கொடுக்கலாம், 33% பெண்களுக்கு கொடுக்கலாங்க. அது நல்ல செயல்னு ஒரு கூட்டம் நினைக்கிறான், மக்களே நினைக்கிறது நல்லது. அல்லது வந்து காவேரியில இருந்து தண்ணியை சும்மா எப்படியாவது தப்பால புடிச்சு கொண்டு மெட்ராஸ்ல ஊத்திடுறதுன்னு ஒரு முடிவு பண்றாங்க தப்பால. அப்ப இதெல்லாம் சொல்லி நல்லதுன்னு சொல்லிட்டு பரவேறு முடிவு பண்றான். டெல்லியில இருக்க சொல்றான், நீ தப்பால புடிச்சு ஊத்துனா எனக்கு என்ன, அதனால காவேரியே எனக்கு தெரியாது புரிஞ்சு போச்சு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் போனான்னு சொன்னா பிரச்சனையா போயிடும். இது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை, அது வேற விஷயம். ஜனநாயகம் எந்த பேஸ்ல அமைஞ்சிருக்கு, அதனுடைய சில வந்து மூடத்தனமான முட்டாத்தனமான நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு பெரும் விளக்கமே இருக்கிறது இஸ்லாத்துல. அப்போ இதுல பெரிய பாராளுமன்றம் ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிற இடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அங்கேயும் கேட்டுதான் செய்ய முடியும். ஒரு பத்து பேர் முடியாது அப்படின்னு சொன்னா முடியாது. அப்போ இந்த அடிப்படையில அல்லாஹ் பார்லிமெண்ட்டும் வச்சு நடத்தல. அல்லாஹ் பார்லிமெண்ட்டும் இவங்களெல்லாம் உறுப்பினர்களா போட்டு பார்லிமெண்ட் நடத்தினா கேட்ட கிடையவே கிடையாது. திருக்குறானியுடைய ஒரு வசனத்துல அல்லாஹ் முத்தாலா சொல்லுகிற போது சொல்லுகிறான், என்ன அல்லாஹ் முத்தாலா குழந்தைகளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொண்டான், குழந்தைகளாக ஆக்கி கொண்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா? அல்லாஹ் அக்பர், சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் மிக தூய்மையானவன், அவன் குழந்தைகளுக்கென்று அவன் தேவையற்றவன், அவனுக்கு எந்த குழந்தையும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆயத்துல வருது, அல்லாஹ் முத்தாலா நல்லடியார்களாக அவர்களை அந்த மலக்குமார்களை ஆக்கி வைத்திருக்கிறார். மா யஸ்பிகூன மின் கவுல், எந்த ஒரு வார்த்தையையும் கொண்டு அல்லாஹ் முத்தாலாவை அவர்கள் திருப்பி விட மாட்டார்கள். ஆயத்தினுடைய இதுல வருது, வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட முன்னும் பின்னும் போயிட மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் மலக்குமார்கள். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை தவிர எதுவுமே தெரியாதவர்களுக்கு. அப்ப இப்படிப்பட்டவங்க போய் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. அப்ப இந்த எல்லா வாசலையும் ஒட்டுமொத்தமாக அடைக்கப்படுகிறது. அப்ப இந்த கிரியேஷன் எதுக்கு, இப்படி ஏன் இப்படி நடந்ததாக சொல்லணும்? நம்ம பாட்டுக்கும் படைச்சோம் ஆதம் அலைஹி இஸ்லாம் அவர்களை, இப்படித்தான் வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் இந்த கிரியேஷன்? அதுக்கு காரணம் இருக்கிறது. தப்பீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, இது எதற்கென்று சொன்னால் வருகிற இந்த சமுதாயத்திற்கு மஷ்வரா அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி. அல்லாஹ் போய் கேட்டு இவங்க பதில் சொல்லி எதுவும் நடக்க போறதில்லை, அல்லது இவங்க இறக்கினால் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு உரிமையும் இல்லை, அப்ப சொல்லவும் மாட்டார்கள் மலக்குமார்கள். அப்ப இப்படி சொன்னதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, மஷ்வரா அப்படின்னா என்னன்னு இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தினான். அப்ப தாலீமுல் மஷ்வரா கிதாபுகளில் எழுதும் போது எழுதுகிறார்கள், மஷ்வரா என்று சொல்லுகிற அந்த கலந்தாலோசனையை இந்த சமுதாயத்திற்கு தாலீம் செய்கிறான். இன்னைக்கு இருக்கா? எங்க ஆதம் அலி இஸ்லாமுடைய வரலாறுல முதல் முதல்ல வரலாறு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மஷ்வராவை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தி விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்கள்ல தெளிவா இந்த விஷயம் நடந்து கொண்டிருந்தது. இன்றைய சமூகத்திலே இது இருக்கிறதா அப்படின்னு கேள்வி. ஒரு ஹதீஸ்ல வரும்போது வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஹாப மனிஸ்தகார வலா நதிம மனிஸ்தஷர வலா ஆல மனிஸ்தத. தெளிவா ஹதீஸ்ல வருது, முஸ்லிமுடைய ஹதீஸ் என்று நினைக்கிறேன். இன்னும் பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. சொன்னார்கள், மா ஹாப மனிஸ்தகார வலா நதிம மனிஸ்தஷர வலா ஆல மனிஸ்தத. ரொம்ப அழகான ஹதீஸ், நல்ல தெளிவா கேட்டு இதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மா ஹாப மனிஸ்தகார, இன்னைக்கு பல்வேறு விளக்கங்களுக்காக வேண்டி துடித்துக் கொண்டிருக்கிறது சமுதாயம். மார்க்க விளக்கம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பிரச்சனை. யாரையாவது கூப்பிட்டு ஒருத்தர் அன்னைக்கு கூப்பிட்டு கேட்டு அவர் பாட்டு தரகையா சொல்றாரு, எனக்கு அப்படி பிரச்சனை ஆகி போச்சு, ஊர்ல 8 லட்சம் ரூபாய் கடன், இது அப்படி ஏதோ வந்தேன் ஓடிட்டு இருக்கு, போது வருது, என்ன அடைக்கிறதுன்னு தெரியல, கடன் கடனா நிக்குது, வீட்டுக்கு சாப்பாடுக்கு காத்து அனுப்ப முடியல. இன்னொருத்தர் ஒரு நாள் ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் பக்கத்துல வந்து உட்காந்து ஒரு போன் கொடுங்க போன் பண்ணிக்கிறேன்னா, நம்பூர்காரன் மாறா என்ன போன் கொடுங்க போ, அப்ப ஓரளவு தாங்க. அப்புறம் கடைசியில கேட்டான், இந்த பிளைட் வந்து குவைத்துக்கு எத்தனை மணிக்கு போயிட்டு திரும்புங்கண்ணா, உட்கார்ந்து இருக்க கேபின்னு துபையில இருந்து மெட்ராஸ் போற பிளைட் நிக்கிற வண்டி, நீங்க கொய்த்துக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு, கொய்த்துக்கு போய் எத்தனை மணிக்கு நிக்கும் பா, வாப்பா இது கொய்த்துக்கு எல்லாம் போவாது, இது வேற கேபினா இருக்கு, நீ போக வேண்டியது, இது போறது நேரம் மெட்ராஸ் போ. தெரியாம ஒரு ஒண்ணு எனக்கு தெரியாம பேசுறீங்க, நீ கொய்த்து போற கேபின்,
எனக்கு சந்தேகம் வந்துச்சு, நம்ம மெட்ராஸ் போறதுக்காக வண்டி ஏறி உட்காந்துருக்கோம், இவங்க கொய்த்து போக கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளை மாத்திட்டு எங்கேயாவது பேக் பண்ணிடலாம்னு எடுத்து பார்த்தா கரெக்டா டிக்கெட்ல போட்டுருக்கு மெட்ராஸ், இங்க இருந்து சென்னை, சென்னை துபாய், டிக்கெட் கரெக்டா போட்டிருக்காள். அப்புறம் கிழிச்சு கொடுத்த அந்த லிஸ்ட் உள்ள போற அந்த இதை பார்த்தா அதுலயும் கரெக்டா போட்டிருக்கு செக் அவுட் லிஸ்ட். அப்ப நான் கேட்டேன், நீ எங்க பாப்போம் தெளிவா சொல்லுப்பா, நான் கொய்த்துக்கு போறேன், எங்க இருந்து போகணும், இங்க என்ன போகணும் சொன்னா பிளைட், சரி டிக்கெட்டை கொடுப்பான்னு வாங்கி பார்த்தா டிக்கெட்ல தெளிவா அடிச்சிருக்கான் துபாய் டு சென்னை, முடிஞ்சு போச்சு துபாய் டு சென்னை எடுத்திருக்கான். நான் கேட்டேன், ஏய் படிக்க தெரியுமா, அது தெரிஞ்சிச்சுன்னா நான் ஏங்க இங்க வர்றேன். நான் கேட்டேன், என்னப்பா துபாயில உள்ள ஆளுங்க கூட ரொம்ப கேவலப்படுத்திட்டேன், அது தெரிஞ்சிச்சுன்னா நான் ஏங்க வரேன். அதுல வாங்கி கேட்டு சொன்னேன், இங்க பாருப்பா இது துபாயில இருந்து சென்னைக்கு போறதுன்னு போடுவோம், துபாயில இருந்து சென்னையா ஆடி போயிட்டு இப்ப நீ எங்க போறதுன்னு முடிவு பண்ணிருக்க, அதை சொல்லும் போது இல்லங்க என்ன ஒருத்தர் வந்திருந்தேன் விசாரிக்கு காசுலாம் கேட்டுட்டேன், நீ போய் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் சொல்றாலேதான் பாடம் நடத்திட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மண்டை காஞ்சி யாருக்கும் கேட்க முடியாது, எங்க அத்தாட்ட கேட்க முடியாது, அம்மாட்ட கே, அங்கதான் போய் இதை ரூம் பிரச்சனையை போய் அத்தாக்கு போன் போட்டு சொல்ல முடியுமா, யாராவது பக்கத்துல இருக்கிறவருக்கு கொஞ்சம் சொல்லி வைக்கல சொல்ல முடியாது. அப்ப வேற என்னதான் செய்ய முடியும், மண்டை காஞ்சி திரிந்து கொண்டிருக்கிறாயா, அப்படிப்பட்ட நிலைமைக்கு உனக்கு அழகான வழியை கொடுக்கிறது இஸ்லாமிய சமுதாயம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாள் உட்கார்ந்து சாதாரண அந்த மதியத்து படியில உட்கார்ந்து அப்படின்னு சொன்ன, இப்படி செய்யுங்க, என்ன செய்யுங்க என்றைக்குமே அழிவினுடைய பகுதிக்கு போனது கிடையாது, அதாவது வீணா போயிருந்தது, அப்படிப்பட்ட நிலைமைக்கு இஸ்திஹாரா செய்தவன் போகவே மாட்டான். அப்ப இஸ்திஹாரா என்ன சொல்லலாம், தேவையான எவன் இஸ்திஹாரா செய்தானோ தன்னுடைய பிரச்சனைகளுக்கு அவன் ஒரு காலத்திலும் வழிகேடிலோ சிக்கலிலோ போகவே மாட்டான். அப்பனா இஸ்திஹாரானா என்ன, அடுத்த கேள்வி வரும், அதுக்கும் சொல்லி கொடுத்தாங்க இஸ்திஹாரானா என்ன. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை, மிகப்பெரிய பிரச்சனை, குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, படிக்க வைக்கிறது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி மண்டை காஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிற சிறந்த அருமருந்து நல்லா கேட்டுக்கீங்க, நல்லா மண்டையில ஏத்திக்கீங்க, சொன்னாங்க 2 ரக்காயத் அல்லாஹ்வின் இடத்துல சலாத்துல் இஸ்திஹாரா என்று தொழ வேண்டும். சலாத்துல் ஈசாவுக்கு பின்னாடி படுக்க போறதுக்கு முன்னாடி சலாத்துல் இஸ்திஹாரா தொழுதுட்டு அதுக்கென்று ஒரு துஆ இருக்காது, அல்லாஹும்ம அஸ்தகீருக பி இல்மிக, யா அல்லாஹ் உன்னிடத்திலே உன்னுடைய அறிவை கொண்டு நான் இதற்கு உதவி தேடுகிறேன் அல்லது ஆலோசனை தேடுகிறேன், உன்னுடைய சக்தியை கொண்டு இதற்கு என்னுடைய இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதற்கு உன்னிடத்திலே வழி தேடுகிறேன் ஒரு பெரிய துவா இருக்கு, அது வேண்டாம் யார் இஸ்மாயில் அலிஸ்லத்திற்காக தாவூத் அலிஸ்லத்திற்கு கேட்டால் எழுதி தருவாங்க, யார்கிட்ட வேண்டாலும் வாங்கிக்கங்க. இந்த துவாவை ஓதிட்டு 2 ரக்காயத்து தொழுதுட்டு இதே எண்ணத்தோடு நீங்கள் படுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கனவிலே காட்டப்படலாம், அல்லது உங்களுக்கு யார் மூலமாகவது அறிவிக்கப்படலாம். அப்படி எதுவுமே இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நீங்களே உங்களுடைய மனதிலே தானாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு இதுக்கு இப்படித்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆக்கப்படலாம் என்று சொன்ன இந்த செயல் இருக்கிறதே ஒய்யே உரைக்காத சத்திய தூதர் சாதிக்குள் அமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். 60 வயசு ஆச்சு, இதுவரை எனக்கு தெரியவே தெரியாது என்ன பண்றது, இப்படின்னா பல பிரச்சனையை நான் தீர்த்திருப்பேன் அப்பவே, துபாய் கூட வந்திருக்கவே மாட்டேன், துபாய்க்கு வந்துதான் கிடைக்கணும் நசீப் இருந்துச்சுன்னா இப்படித்தான் கிடைச்சாகும். சகோதரர்களே, உங்களுடைய சகோதரர்களுக்கும் சொல்லுங்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதம், என்ன இங்க இருந்து கனெக்ஷனை கொண்டு போய் ரப்பிட்ட போடுறீங்க, அந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணமோ அல்லது என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வைக்கிற ஒரே தகுதி ரப்பை தவிர உலகத்தில் எவருக்கும் கிடையாது. அழகாக சொல்லித் தந்தார்கள், நீ யார்கிட்ட போய் முட்டி முட்டி நின்னாலும் ஒண்ணும் சொல்லி தர மாட்டான், உன்னுடைய கொக்கி அங்கே இருக்கட்டும், அது எப்படி அந்த ரப்பிட்ட போய் இந்த பிரச்சனைகளை அணுகிறதுங்கிறதுக்கும் அதுக்கும் முறை இருக்கிறது. தொழுவு தொழுதுட்டு இந்த துபாவை ஓதி அல்லாஹின் இடத்துல கேளு, உன்னுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் நிச்சயம். இது உஜர்றம், முஜர்ரப் என்று சொன்னால் தஜ்ருவா செய்து பார்க்கப்பட்டது, அனுபவத்திலே இப்படி செய்து பலன் கிடைத்தவர்கள் பல பேர். அடுத்து 2வதாக சொன்னாங்க, மஹாப மனிஸ்தகார, எவன் இஸ்திஹாரா செஞ்சானோ அவன் என்றைக்குமே அழிவிலே போனது கிடையாது, வலா நதிம மனிஸ்தர, எவன் மஷுவரா செய்தானோ அவன் எதற்குமே வருத்தப்பட்ட நதாமத் என்று சொன்னால் கை சேதப்படுவது கிடையாது, கை சேதப்பட்டது கிடையாது, அதான் நதிம மனிஸ்தர, எவன் மசுவரா செய்தானோ அவன் வருத்தப்பட்டது கிடையாது. என்ன கேட்டா மசுவராவை யார்கிட்ட போய் கேட்போம், மசுவராவை யார்கிட்ட போய் கேட்போம், என்கிட்ட வந்து ஏதாவது பிசினஸ் வைக்கணும் அடுத்து, எந்த பிசினஸ் நல்லா இருக்கு நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா உடனே எனக்கு தெரியாது வாப்பான்னு சொல்லுவேன். திருக்குறான்ல சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், எந்த துறையில் எவர்கள் சிறந்திருக்கிறார்களோ அதை பற்றி நீங்கள் தெரியாவிட்டால் அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த துறையில் எவர் இருக்காரோ அவர்கிட்ட போய் அவருடைய கையை பிடிச்சி கொஞ்ச நேரம் அழுதுதான் அவன் வேற வழியே இல்லை. அந்த மஷ்வரா என்ற முறையை இந்த சமூகம் சிறந்த முறையில் சொல்லும். நான் சொல்லலாம் சொல்லும் எவ்வளவு யாருங்க சொல்லுங்க சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனாலும் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய மனிதர்களிடத்தில் நடக்கிற போது ஒன்னொன்னுக்கும் சஹாபாக்களை கூட்டு உட்கார வச்சு மஷ்வரா செய்து காட்டினாங்க. அப்ப தொழுகையிலே பேசக்கூடாது என்ற சட்டம் இறங்கிவிட்டது. தொழுகையில சட்டம் பேசக்கூடாது என்ற சட்டம் இறங்கி விட்டது. அந்த சகாபி தொழுதுகிட்டு இருக்காங்க. நான் சொல்லாலும் பார்த்துட்டு சலாம் சொல்லி கூப்பிட்டாங்க, திரும்ப கூப்பிட்டும் வரல போயிட்டாங்க. நான் சொல்லாலும் திரும்ப தொழுதுகிட்டு முடிச்சுட்டு நான் சொல்லாலும் கூப்பிட்டாங்களே அடிச்சு பிறண்டு வந்தா அந்த சகாபி வந்து முன்னாடி நின்னா, அப்போ நான் அழைத்தும் நீங்கள் பதில் கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க. ஒரு சொன்னார், இல்ல தொழுதுகிட்டு இருந்தேன். அப்போ குரானினுடைய அழகான வசனத்தை ஓதி காட்டினார்கள், அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் அழைத்தார்கள் என்று சொன்னால் கட்டுப்பட வேண்டும், முத்தி கீழே போயிடணும். அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் அழைத்தார்கள் என்றால் கீழே போயிடணும். தொழுகையினுடைய ஆழத்து என்ற அந்த கட்டாயம் அங்க கிடையாது. கூப்பிட்டது யார் உலகத்தில் அப்படி யாருக்கு நம்ம உரிமை கொடுக்க முடியுமா? நான் கூப்பிட்டேன்னா வர முடியுமா? போடா அப்படின்றார். ஆனால் அல்லாஹ் சொன்னார்கள், திருக்குறானினுடைய ஆயத்திற்கு இருக்கிறது வழிபட வேண்டும். அழைத்தால் அல் இஸ்திஜாபா, அதற்கு பதில் சொல்லுவது கட்டாய கடமை. நீங்கள் எந்த காலத்தில் இருந்தாலும் சரி. அப்ப அவ்வளவு பெரிய நபி தன்னுடைய சஹாபா பெருமக்களை கூப்பிட்டு அமர வைத்து அவரிடத்துல மஷோரா கேட்பாங்கன்னா, நாளைக்கு காலையில பதில் போர் இருக்குல்ல, அதுல எப்படி நம்ம போர் செய்யலாம், யார் எங்க நிக்கலாம் சொல்லுங்களேன் பாப்போம். நீங்க தாப்பா நிக்கணும்னா எந்த சஹாபியும் நான் முடியாது அப்படின்னு மறுத்து பேசுறதுக்கு ஆளே கிடையாது. ஓகே ரசூலுல்லா தான் ஆனாலும் கேட்டார்கள். அதுல அல்லாஹ்வுத்தாலா இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு விளக்கங்களை கொடுத்தார். ஹதீஸில் வருகிறது, அர்தாவினுடைய போரிலே அந்த குழி தோண்டக்கூடிய அந்த போர், அந்த முறை இதுவரை கிடையாது. சல்மானுல் பாரிசி, பாரிசிலிருந்து வந்த தோழர் சல்மான் பாரிசி அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், யார சொன்னா இந்த போர்ல வந்து எங்க நாட்டுல எந்த முறையை கையாளுறாங்களோ அதை கையாண்டு பாப்பமே சொன்னாங்க. எப்படின்னு கேட்டாங்க, முழுசா சுத்தி நம்ம ஊரை சுத்தி குழி வெட்டி வச்சுக்கிறது நாங்க. ஓகே செஞ்சு பாத்துருவோமே. சல்மானுல் பாரிசி சொன்ன அந்த மஷ்வராவை ஏற்று நான் சொல்லவா உலக சொல்லம் அந்த போரிலே செயல்பட்டதாக ஹதீஸ் தொகுப்பு நமக்கு காட்டுது. இன்னும் பல்வேறு நிலைமைகள், சஹாபாக்கள் கொடுத்த மஷ்வராவினுடைய அடிப்படையில் இப்படி செய்யலாம், ஓகே செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக பல்வேறு இடங்கள் வருகிறது. நாயம் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்தார்கள் என்று சொன்னார். யார்கிட்ட போய் நம்ம இதுவரை மஷோரா கேட்டோம் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஹதீஸ்ல வருகிறது, காலையில உங்க சாப்பாட்டுல இருந்து மஷோராலே ஆரம்பிங்கன்னு வருது. காலையில ஆரம்பிக்கிற வீட்டு சாப்பாட்டுல இருந்து மசோரால ஆரம்பிச்சிருங்க. என்ன சாப்பாடு சாப்பிடலாம், எப்ப இங்க வா வீட்டுக்காரமா அங்க வா, என்ன செய்ய போற, என்ன சாப்பிடலாம், மவனே இங்க வான்னா அவன் சொல்லுவான் எனக்கு தோசை வேணுமா, இன்னொருத்த இட்லி வேணுமா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில இல்ல இல்ல இன்னைக்கு இங்க இது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை வராதுன்னா, தட்டுல உட்காந்தோன்னா மவன் கேப்பா இன்னைக்கு இட்லியா தோசையா, உன்னை அம்மா சொல்லு இன்னைக்கு இட்லி எங்க வீட்டுல நடக்கும் இட்லின்னு வேற வேலையே எப்ப பார்த்தாலும் இட்லி சட்டியை தவிர வேற ஒண்ணுமே உனக்கு தெரியாதுமா, எனக்கு தான் தோசை பிடிக்கணும் உனக்கு தெரியும்ல. சில வீட்டுல தட்டே பறக்கலாம், இது பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறோம்னா முன்னாடியே முடிவு பண்ணி எல்லாருக்கும் இன்னைக்கு இட்லி தான் முடிவு. காலையிலே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை வருமா? இன்னைக்கு சாம்பார் இன்னைக்கு சட்னின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது பிரச்சனை? அப்போ சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, சின்ன சின்ன குடும்ப விளக்கங்களிலிருந்து உங்களுடைய மஷ்வராவை ஆரம்பித்து உங்களுடைய தெரு உங்களுடைய ஊர், அதுக்கு தாங்க ஜமாத்தினே ஒன்னு அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஜமாத்து முத்தவழி ஆகுறதுன்னா ஏதோ பெரிய ஊர்ல நல்லா பணக்காரனா இருந்தா ஜமாத்து முத்தவழியாக தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க, கிடையவே கிடையாது. ஊர்ல உள்ள அறிவாளிகள் ஆக வேண்டியது, பணக்காரன் ஆகிறதே இல்லை. அல்லாஹ்வை பயப்படுகிறவர்கள் தான் அறிவாளிகள். அல்லாஹ்வை எவர் பயப்படுகிறாரோ அவரே அறிவாளியாக இருப்பார், எவர் அறிவாளியாக இருக்கிறாரோ அவரே ஊருக்கு முத்தபடியாக இருப்பார். அல்லாஹ்வை பயப்படாம இருந்து ஒரு வத்து கூட தொழு வர்றதில்லை, காசு இருக்கு ஊருக்கு முத்தவழி ஆகிட்டா முத்தவழி ஆயிட முடியுமா? அங்கீகாரமே கிடையாது இஸ்லாத்துல. இந்த ஜமாத்தை வைத்துதான் மஷோரா என்ற அடிப்படையில் ஊர் முழுக்க இப்படித்தான் செயல்படணும்னு கட்டுப்பாடுகள் ஆரம்ப காலத்துல வந்துச்சு. இன்னைக்கு இருக்கா எங்க ஊர் ஜமாத்த சொன்னவனே சொல்றான், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தனி ஜமாத்துங்க. ஒரு ஆளு ஊரை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க, நீ யாருப்பா இப்படி செஞ்ச, உனக்கு 50,000 பேர் ஊரு. உடனே பள்ளியாசல விட்டு வெளியே வந்தாரு, ஏய் நீங்க எல்லாம் யார் யா என்ன ஊரை விட்டு விளக்குறீங்க, நான் ஊரை விலக்கி வைக்கிறேன்.
நான் ஊரு. அப்ப நீங்க நான் மட்டும்தான் தனி காட்டுறாஜா, நான் ஒரு அப்படியே எவ்வளவு பெரிய அங்கே அவங்களுக்கு அவங்களே விளங்குமா ஊக்குமா? அதான் சொன்னாங்க, முத்தவள்ளிகள் யார் இருக்கிறார்களோ அறிவிலை சிறந்தவர்களாக, மார்க் அறிவி தெரிந்தவர்களாக இருந்தால் ஊரை எப்படி கட்டுக்கொண்டு கோப்ப கொண்டோம் எல்லாம் அங்க கேட்டுதான் செய்வாங்க. எது நடக்கணும்னாலும் அது ஊரனுடைய, அடுத்த நாட்டினுடைய, இப்படி எல்லா பகுதிகளிலும் மஷோராவினுடைய அடிப்படையிலே இருந்தது என்று சொன்னால் எப்படி இருக்கும்? இது ஊருக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற பாராளுமன்றமும் அதே நிலையிலே அமைக்கப்பட்டவைதான். எப்படி வந்து தேர்ந்தெடுப்பது? இஸ்லாமிய அடிப்படையிலும் தேர்தல் என்பது அல்லது தேர்ந்தெடுப்பு என்பது எல்லாம் வந்து பயந்து செய்யணும், ஓட்டு போனாம பயந்து. இது வேறு, ஆமா இவங்க கலீஃபாவா இருக்கிறதுனால தப்பே இல்லைன்னு இந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டது என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. அதனாலதான் சொன்னாங்க, மா நதிமர எவர்கள் அதாவது மஷோரா செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு நதாமத் என்பதே கிடையாது, கை சேதம் என்பதே கிடையாது அப்படின்னு அழகா ரெண்டு விஷயத்தை முடிச்சுட்டாங்க. ஒண்ணு பெரும் விஷயம், சமுதாயத்து இடத்துல கேட்க முடியாது, யார்கிட்ட போய் கேட்டாலும் இதுக்கு தெளிவு கிடைக்குமான்னு தெரியாது. அப்போ நீ கேட்கறதுக்கு ஒரே தகுதி உள்ள ஆள் அண்ணாவை தவிர வேற யாரும் இல்லை. அப்ப கொக்கி அல்லாட்ட போடு, முதல் விஷயம் முடிஞ்சு போச்சு. மனிதனுக்கு ஒரு ஆகத்து, கேட்கவே முடியாத விஷயத்துக்கு என்ன பண்றதுன்னு அல்லாட்ட கேட்டுக்க. ரெண்டாவது விஷயம், கேட்க முடியும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும்னா அப்ப கேட்டு தீர்வு கண்டுக்க, முடிஞ்சு போச்சு. ரெண்டு வாசல் அடைச்சிட்டாங்க. மூணாவது ஒரு பிரச்சனை, அதுக்கு நான் சிவாலயத்தின் அவர்கள் இந்த இடத்துல விளக்கம் சொன்னார்கள், மா ஹாப மனிஸ்தசார வலா நதிம மனிஸ்தசர வலா ஆல மனிதசர. இன்னொரு ஹதீஸ்ல வரும்போது வருகிறது, மா ஹாப மனிஸ்தசாரல் ஹாலிக்க வஷாவரல் மஹ்லூகி, எவர்கள் அல்லாஹ் படைத்தவனோடு இஸ்திஹாரா செய்து விட்டார்களோ அவர்கள் எந்த நிலைமையிலும் வழி தவறி போய்விட மாட்டார்கள். வஷாவரல் மஹ்லூகி, அல்லாஹுவினுடைய படைப்பினங்களான இந்த மனிதர்களோடு எவர்கள் மஷுவரா செய்து கொண்டார்களோ அவர்களும் வீணாகி போய்விட மாட்டார்கள், அவருடைய கூலி வீணாகவே ஆகாது. என்னுடைய தகப்பனார் ஒரு தடவை பேசுகிற போது இந்த ஹதீஸை வைத்து பேசிய ஞாபகம் எனக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தொழிலையோ அல்லது எதையோ ஒண்ணு நம்ம செய்ய போறோம், கல்யாணத்தை செய்ய போறோம், தொழில் செய்ய போறோம், ஏதோ ஒண்ணுன்னா குடும்பத்தை மனைவியே எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மஷுவரா செய்துட்டு அந்த செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, செயல் தப்பாகவே முடிஞ்சிருச்சு, செயலை தப்பாகவே முடிஞ்சு போச்சுனாலும் நாளைக்கு யாரும் வந்து நம்மளை கேட்க மாட்டாங்க. நாளைக்கு யாரும் அழகான கருத்தை சொன்னார்கள், ஏன்னு கேட்டா வீட்டுல இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இருக்கிறார்களே, புலம்பலின் ஆரம்பம் பல பேருக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே அவங்கதான். வீட்டுல உட்காந்து ஆரம்பம் கேட்காம அன்னைக்கு அதை செய்யும் போது நான் நினைச்சேன், அவரு உடனே அவர் சொல்லுவாரு, நீ நினைச்சதுனாலதான் அப்படி ஆகி போச்சு. எங்க புடிச்ச ஒரு தொழில் தொடங்க போறானா, இது இப்பெல்லாம் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது அந்த காலத்துல நினைச்சிச்சே இல்லையா? அந்த நேரத்துல இது ஒண்ணு இல்லாம போகும்போது சொல்லும், அப்பவே நான் நினைச்சு இது இப்படித்தான் போகும்னு முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு அங்க? அவ்வளவுதான், யுத்த பதிர முகம்தான் நடக்கும் வீட்டுல. நீ நினைச்சதுனால மறுநாள் கடைக்கு அம்மா வீட்டுக்கு போன பெட்டியை கட்டி அனுப்பி போடுவார், பெரிய பிரச்சனை ஆயிட்டு வரும். அதனாலதான் ரசூலுல்லா சொன்னாங்க, அவங்களையும் சேர்த்து மஷோரான ஒரு பேர்ல உள்ள எழுதி போட்டுக்கிட்டேன்னா, ஏதாவது நீங்க அப்படி நினைக்கும் போதே நினைச்சேன்னா அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, உங்கள்ட்ட இருந்தாலும் மஷோரா கெடுச்சு பெரியவங்களே அப்பயே சொல்லியிருந்தேன்னு அந்த பிரச்சனை வந்திருக்காது இல்ல. அப்ப அவங்களும் உள்ள மாட்டிக்கிட்டா பேசவே மாட்டா, ஒரு பதிலும் நடக்காது, ஊதும் நடக்காது, அவங்களும் உள்ள சேர்ந்து மாட்டிக்கிட்டதுனால என்ன செய்யறது, பரவாயில்ல பேசாம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதுதான். அப்ப பல்வேறு ஆங்கிள் பார்த்தோம்னா பல்வேறு பிரச்சனைகளுக்கு மஷ்வரா என்ற இந்த முடிவு இருக்கிறது, தீர்வாக இருக்கிறது. அடுத்து கடைசியா ஒரு பிரச்சனை, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லலாம். வளைவு சின்னம் அவர்கள் சொன்னார்கள், மா ஆல மனுத்த இந்த அரேபிய தேசத்திலே தங்களுடைய வாலிபத்தை, தங்களுடைய வாலிபத்திலே உருவாகிற அத்தனை உணர்வுகளையும் உள்ளே போட்டு புதைத்து விட்டு நம்முடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோமே இந்த சமூகத்திற்கென்று அவர்கள் சொன்னது கொண்டிருக்கிறது. அழகாக சொன்னார்கள், மா ஆல மன்னுக்கு, எவர்கள் நடுநிலைமையாக இருந்தார்களோ அவர்கள் ஒரு காலத்திலும் ஏழையாக ஆக மாட்டார்கள். தங்களுடைய பொருளாதார விஷயங்களில எவர்கள் நடுநிலைமையாக இருந்து கொண்டார்களோ ஒரு காலத்துல அடுத்தவன் போய் கையேந்திக்கிட்டு இருக்க நிலைமைக்கு நாம் அவர்களை ஆளாக்க மாட்டோம். கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் வந்த உடனே ஒருத்தர் தான் ஊர்ல மா ஆல மன்னிக்கத்தக்கத, எவர்கள் எப்போது பொருளாதாரம் கோடான கோடிகள் கொட்டி இருந்தாலும் சரி, கொட்டாம ஒண்ணு இருந்தாலும் சரி, கஞ்சிக்கு வக்கு இல்லாம அங்க வீட்டிலே கிடந்தாலும் சரி, அப்போது எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் இஸ்லாமியர்களுடைய நிலைமை இருக்கும். ஏன்னா சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்து காண்பித்தார்கள். என்னைக்குமே சரி, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மிகப்பெரிய பணக்கார சஹாபி சமூகத்திலே, அவர்கள் வந்து நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு தடவை சொன்னார்கள், எங்க நீங்க எல்லாம் கேள்வி கணக்கு முடிச்சுட்டு வரும்போது
ரெண்டு நாள் ஆயிரும் அப்படின்னா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. யாரும் சொல்ல நான் என்ன பண்ணுவேன், மதீனாவுக்கு வரும்போது வெறுங்கையோட வந்தேன். மதீனாவுக்கு வரும்போது அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லுகிறார்கள், மதீனாவுக்கு நான் வரும்போது வெறுங்கையோட வந்தேன், என் கையில் 5 பைசா கிடையாது, எல்லா பொருளாதாரத்தையும் மக்காவோட விட்டுட்டு வந்தேன். வந்து அங்க நிற்கும் போது நான் அங்கே வந்து முதல் முதல்ல நுழையும் போது கூப்பிட்டு கேட்டாங்க, எங்க மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது செய்யுங்க, எனக்கு எங்க வீட்டுல இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே வேணாம், ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா கொடுங்க. அப்ப ஹதீஸ்ல வருது, ஏதோ பால் கட்டியோ என்னமோதான் முதல்ல அவர்களுக்கு கொடுக்கப்படுச்சு, பால் கட்டியோ என்னமோ அதை போய் வித்தாங்க கடத்தர்ல. அடுத்த நாள் அடுத்த நாள் கடைசியில பார்த்தா மதினால பெரிய கோடீஸ்வரர், அவருடைய சொத்து அதிபதியான கோடான கோடி சொத்துகள். வரும்போது நயா பைசா கையில் இல்லை. இப்படித்தான் பல பேருடைய காலத்தில் இங்க இருக்கலாம். ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே இந்த ஒட்டக கூட்டத்தை யார் சொல்லலாம், நீங்கள் கேட்டதற்கென்று அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, இந்த ஒட்டக கூட்டம் நேற்று நம்முடைய கையில் இல்லாதது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது, அதனால இஸ்லாமிய தேவை என்று வருகிற போது அப்படியே தூக்கி என்னுடைய சொத்தையை மொத்தமா கொண்டு வந்து போட்டேன். நான் நடக்கிற போது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற போது நடுநிலைமையாக நடந்து கொண்டேன். அல்லாஹ் தஆலா அப்படியே வச்சிருந்தான் செல்வந்தர்களை. அதனால நடுநிலைமையாக நடக்க வேண்டும். எவ்வளவு பொருளாதாரங்கள் வந்தாலும் கூட இஸ்லாமியத்தினுடைய அந்த உருமத்துக்கு மாற்றம் இல்லாமல் அதே போன்று ஆட்டம் போட ஆரம்பிச்சிடாம நடுநிலைமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா நம்மளை ஒரு காலத்திலேயே அடுத்தவன்ட்ட போய் கையெழுந்துற நிலைமையை ஆக்கி விட மாட்டான், அப்படி வச்சிருப்பான். இன்னைக்கு ஜும்மாக்கு ஒரு பள்ளியாசலுக்கு போயிருந்தேன், அந்த இமாம் அவர்கள் பயான் பண்ணும்போது சில விஷயங்களை சொன்னார்கள். ஜும்மால பயான் பண்ணும்போது சில விஷயங்களை சொன்னாங்க. அந்த குத்மாவினுடைய தரிசுமா இங்க உங்களுக்கு வாசிக்கப்பட்டிருக்கும், ஆனாலும் தேவைக்கென்று அந்த ஒரு ஹதீஸ் சொல்றேன். அதுல சொல்லும்போது சொன்னாங்க, எவர்கள் பாவம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா மூன்று விஷயங்களை கொண்டு சோதித்து விடுகிறார். மூன்று விஷயங்களை கொண்டு அல்லாஹு தஆலா அவங்களை சோதிக்கிறார். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல் கட்டமாக பாவம் செய்து பரிகாரம் தேடாதவர் இருக்கிறாரே அவருடைய முகத்தினுடைய ஒளியை அல்லாஹு தஆலா பிடிக்கி விடுகிறார். ஏன்னா திருக்குறானுடைய ஆயத்துல வருது, கண்ணமா உஜூஹுஹும் கித்அம் மினல் லைலி முதலிமா, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் இரவில் கருள் சூழ்ந்த இரவினுடைய பகுதியின் ஒரு பகுதியை போன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். பாவம் செஞ்சவனை பத்தி சொல்லும் போது, பாவம் செஞ்சுட்டு தௌபா செஞ்சாம திருந்திக்கிட்டு இருக்கானே அந்த பாவங்கள் உள்ள இறங்கிட்டு இருக்க, அப்படிப்பட்டவர்களுடைய முகங்கள் இருளடைந்து கிடக்கும். கண்ணமா உஜூஹுஹும் கித்அம் மினல் லைலி முதலிமா, இருளடைந்த முகங்களால் ஆகிறோம். இது யாருக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். ஆரிஃபீன்களுக்கு, அல்லாஹ்வுடைய ஞான வெளிச்சம் நூறு உள்ளவங்களுக்கு அல்லாஹு தஆலா காட்டி கொடுக்கிற அந்த முகத்தை பார்த்தோம்னு சொல்லிடுவாங்க. சொல்றது எதுக்கு பார்த்தோம். அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன செய்யறான்னா, இதயத்திலே கரும்புள்ளிகளை குத்தி விடுகிறான். அது நன்மை தீமையை எல்லா விஷயத்திலும், ஆபீஸ்ல குடும்பத்துல பொதுமக்களிடத்துல சமூகத்துல எங்கேயுமே பிரிச்சு பார்க்க முடியாது, இது நன்மையா தீமையானே தெரியாது. ஏன்னா இதயம் கருப்படைந்து விட்டது. நன்மையையும் தீமையையும் பிரித்து பார்க்கிற அந்த கூவத்து தமீஸ் என்று சொல்லுகிற சிந்தனையினுடைய ஓட்டத்தை எல்லாம் எடுத்துருவான். மூணாவது என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய ரிஸ்கில இருக்கிற பரண பறக்கத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்வான். நீ செஞ்ச ஒரே பாவத்துக்காக வேண்டி மூணு தண்டனையும் இல்லை இறக்கப்படுகிறது. உன்னுடைய பாவத்தை உன்னுடைய ரிஸ்கில எல்லாம் பறக்க கோடி கோடி சம்பாதிப்பார், கோடி கோடி நல்லா அப்படி இப்படி இருப்பார். அது இல்ல, அல்லாஹ் 100 ரூபாய் சம்பாதிக்க வைத்து கொடுக்கிற அந்த பறக்கத்தோடு இருக்கிற சாப்பாடு இருக்கிறது அதுவே வேற, அது தனி. அதை வந்து ஏட்டில எழுதி சொல்லி காண்பிக்க முடியாது. அது எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா, பாவம் செய்தவர்கள் தங்களை தாங்களே தௌபா செய்து கொண்டு தங்களை தாங்களே சுத்தப்படுத்திக் கொள்கிற போது அந்த காசினுடைய அந்த ரிசுக்கினுடைய பறக்கத்து தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சத்திய வார்த்தை இது, இதுல பொய் கிடையாது. கிடைச்சோன்னு அல்லாஹு தஆலா உரிய எடுத்துறோம். பறக்கத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இத்தனை கோடிகள் வந்தாலும் வீட்டுல அப்படியேதான் இருக்கும். நோய் நோயா இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். கோடி கோடியா செலவாகும். திடீர்னு மகம் போறவர் ஆக்சிடென்ட் கொண்டு வரல, ஏதாவது ஒரு சேட்டை வேணும், ஒரு 1 லட்சம் ரூபாய் போலீஸ் கூடுமா, இப்படி ஏதாவது ஒரு டார்ச்சர்ல அல்லாஹ் தஆலா அளக்கழித்து எடுத்து விடுவான். அப்ப என்ன செய்யணும் அவர் சொல்ற, உடனே பாவம் செய்தீர்கள் அண்ணாவிடத்துல மன்றாடி அழுது விடுங்கள். அப்ப அந்த ஒளி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உங்களுடைய நிலைமையை வேற அழகாக விளக்கி காமித்தார்கள் இமாம் ஷாஃபி அவர்கள். இமாம் மாலிக் அவர்களிடத்துல என்று நினைக்கிறேன், அவர் சொன்னார், அவரிடத்துல போனாங்க மாலிக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மஜ்லிஸுக்கு போகும்போது இமாம் ஷாஃபி அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள். மாலிக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், தம்பி உங்களை பார்த்தா உங்களுடைய முகத்துல ஏதோ ஒரு அடையாளம் தெரிகிறது, அல்லாஹ் உங்களை இல்மை கொடுப்பது போன்ற ஒரு நசீபு இருக்கிறது, அதனால நீங்க வந்து இல்மியினுடைய பாதையிலே உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அது முடிஞ்சு ஒரு நாள் நடந்த நியூஸ். இதுக்கு பின்னாடி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இல்லத்திற்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஹதீஸ்ல அந்த இதுல வருது, வரலாறுல எழுதுறாங்க, இந்த ஒரு பக்கத்தை ஒரு தடவை வாசிச்சு விட்டுட்டு இப்படி வச்சுட்டா திரும்ப அப்படி சொல்லுவாங்க, இப்படி எத்தனை பக்கம்னாலும் உள்ள ஏறுமா, மெமரி கார்டு மாதிரி, மெமரி கார்டு மாதிரி ஒரு பக்கத்தை அப்படியே வாசிச்சு அப்படியே விட்டுட்டு கீழே வச்சுட்டு திரும்ப கேட்டா சொல்ல, அப்படி ஒரு தப்பு இல்லாம புஸ்டாப்ல இருந்து சொல்ல முடியும். அவங்களுக்கு பல பேருக்கு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட திறமைகளை கொடுத்திருந்தார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி வரும்போது 5 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. ராவியோட ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கலாம் நினைக்கிறேன். ராவின்னா தெரியும், இவங்கள்ட்ட இருந்து இவங்க, இவங்கள்ட்ட இருந்து இவங்க, இவங்கள்ட்ட இருந்து இவங்க, இவங்கள்ட்ட இருந்து இவங்கெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சம் ஹதீஸுகள் சாமானியம் அல்ல, டிஸ்கே பத்தாது இன்னைக்கு. அதே நம்மளுக்கு இருக்கு அதே மண்டை அதே மூல விரிஞ்சு ஓபன் எதுவுமே கிடையாது, அதே மண்டை அதே மூல. அல்லாஹ் இப்ப இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சாத்தியமா? சில பேர் இன்னைக்கு கேட்கறாங்க இதெல்லாம் சாத்தியமா. ஆனா அபு நம்ம புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விஷயத்துல அப்படி யாரும் கேட்கறது இல்ல, அவங்களும் ஒத்துக்கிறதுனால. அதனால ஆனா சில பேர் இடத்துல கேட்கறாங்க இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாங்க, இதான் முடியுமாங்கன்னா முடிப்போம். அப்ப ஏனென்று கேட்டால், ஒரு நேரத்துல இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய கூவத்து அந்த மனப்பாடம் பண்ணுகிற சக்தி குறைய ஆரம்பிச்சு. என்னடா மனப்பாடம் பண்ணா திடீர்னு நிக்க மாட்டேங்குதுன்னு என்னுடைய உஸ்தாதான வக்கீ அவர்களிடத்திலே போனேன். போயிட்டு அந்த வரலாறு என்னாங்க, ஷக்கவுத்து இலா வக்கீன் சூ அஹிபுதி ஃபர்ஷதனி இலா தர்கில் மஆசி அக்பரனி அன்னல் இன்ம நூரோன் இன்னரு நூரல்லாஹி லா யுஹ்தாலி லாசி. என்னுடைய உஸ்தாதான ஷக்கி அவர் வக்கீ அவர்களிடத்திலே சென்று நான் முறையிட்டேன், ஷக்கவுத்து இலா வக்கீன் சூ அஹிபுதி, மனப்பாடம் பண்ணா நிக்க மாட்டேங்குது உஸ்தாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடத்துல போய் கேட்டேன். ஃபர்ஷதனி இலா தர்கில் மஆசி, அப்போ அவங்க சொன்னாங்க நீங்க பாவம் ஏதாவது செய்திருந்தீர்கள் என்று சொன்னால் தௌபா செஞ்சுக்குங்க, அல்லது ஏதாவது பாவத்தினுடைய அறிகுறிகள் தெரிந்தால் கூட உள்ள போவாதீங்க. சக்கவுத்து இலா வக்கீன் சூ அஹிபுதி ஃபர்ஷதனி இலா தர்கில் மஆசி, பாவத்தை விடும் என்று சொல்லி அவர்கள் எனக்கு நேர்வழி காட்டினார்கள். அக்பரணி, அதோடு நிறுத்தவில்லை, இன்னும் சொன்னார்கள், அக்பரணி அண்ணல் இல்ம நூறுன், அறிவு இருக்கிறதே அது ஒரு ஒளி, இன்ன நூறல்லாஹி லா யுபதாலில் ஆசி, எந்த காலத்திலும் ஒளி இருண்ட உள்ளங்களுக்கு, பாவம் செய்து 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 தங்களுடைய உள்ளத்தை இருட்டி கொண்டவர்களுக்கு ஒளி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப விளங்குதா? சஹாபாக்களுடைய காலத்திலே, அதுக்கு அடுத்த காலத்திலே இவங்களே அறிவிலே இயற்பியலிலே வேதியல்ல ஏன் சிறந்திருந்தாங்கன்னு. இல்முக்கு சொந்தம் அந்த இல்முகள் அந்த இதயத்திலே வெளி ஒளிப்பட்டு அந்த ஒளியினுடைய வெளிப்பாடாக உலகத்திலே வெளியே வந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் இருட்டடிச்சுட்டு மொத்த பாவத்தையும் செஞ்சுட்டு இப்படியே உட்காந்து என்னுடைய இதயத்துல இல்மு வரும்னா எப்படி வரும்? இல்மு அல்லாஹுக்கு சொந்தமானது, அதுல எவரும் தலையிட்டு வாங்குவதற்கு, எங்க வாப்பா எம்ஏ பண்ணிருக்காங்கன்னா எனக்கு எம் வரும், என கூட பிறந்தவருக்கு ஏ வரணும்னு சொல்லி கேட்கறதுக்கு எல்லாம் யாருக்கு உரிமை இல்லை. அல்லாஹ் யாருக்கு நாடி கொடுக்கிறானோ, அறிவில்லாத ஒருத்தனுக்கு அறிவான பிள்ளையை கொடுப்பான், அறிவுள்ள ஒருத்தனுக்கு மடப்பிள்ளையும் கொடுப்பான். அந்த இல்மினுடைய விஷயங்களிலே பங்கு போட்டுக் கொள்வதற்கு உலகம் உலகமே சேர்ந்து ஒருத்தர் அறிவாளியாக சொன்னால் முடியாது. அப்ப இதை பார்க்கப்படுகிறது, இதயத்தை பார்க்கப்படுகிறது. அந்த இதயம் ஒளியோடு இருந்தது என்று சொன்னால், பாவத்திலிருந்து சுத்தமாக இருந்தது என்று சொன்னால், அல்லாஹினுடைய
This audio was downloaded from TamilIslamicMedia.com.